வார்த்தைகளே, மீண்டுமாக இந்த வார்த்தையும் கூட நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய மகா புருஷத்தமான சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக முதலாவது அவருக்கு நான் கோடானு கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாகம் கூட ரொம்ப முக்கியமானது. மனிதனுடைய ஆத்மா, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் மனுஷனுடைய ஆத்மா பற்றி. பார்க்கும்போது மனுஷன் நம்ம சின்ன குழந்தையிலிருந்து நம்ம நம்பிட்டு இருந்தது ஒன்று, ஆனால் தேவனுடைய மாபெரும் சத்தியம் அது வேற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறது. நம்ம பார்த்தோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் சொல்றது ஒன்றா இருக்குது, ஆனால் தேவனுடைய சத்தியம் சொல்றது வேறு விதமா இருக்கு. ரெண்டும் அப்படி ஆப்போசிட் இருக்கு. அப்போ நம்ம பயப்படக்கூடாது, ஏன்னா தேவனுடைய வசனங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாரும் வந்து இது எதுக்க முடியாது, யாரும் வந்து இல்ல அப்படி இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னது அவங்களுடைய சொந்த நம்பிக்கை தானே தவிர தேவனுடைய சத்தியமாக அது இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய ஆத்மா என்பது மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அல்லது ஒரு பொருள் இல்ல, மாறாக மனிதனே தான் அந்த ஆத்மா இல்லைங்களா. அதான் வந்து யதார்த்தமா இருக்கு. இன்னைக்கு கூட பிரதர் ஜபிக்கும் போது கூட எப்படி சொன்னார், அநேக ஆத்மாக்களை இங்க நீங்க கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றி சொல்ற. அந்த ஆத்மாக்கள் யாரு? நம்ம தான், மனுஷங்க தான். அப்ப அந்த ஆத்மான்ற அந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது அதுல மனுஷன் ஆண்டது மட்டும் இல்ல, அதனுடைய ஒரிஜினல் வார்த்தைகள் குறித்து கூட நம்ம பார்த்தோம். எபிரேய மற்றும் கிரேக்க வார்த்தைகள் இல்லைங்களா. எபிரேய வார்த்தைகள் என்ன சொல்ல முடியுங்களா? யாரோ ரெண்டு வார்த்தைகள் இருக்க கரெக்ட். நெபேஷ், ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கிரேக்கில் சூக்கி இல்லைங்களா, PSUCHE வருது சூக்கி. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய பொருள் என்னன்னா உயிருள்ள ஒரு சிருஷ்டி. அப்புறம் ரெண்டாவது ஒரு அர்த்தம் மனசு. மனசு கூட சில இடங்கள்ல ஆத்மானு மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து ஜீவன், ஸ்பிரிட். ஜீவனுக்கு கூட வந்து சில நேரங்களில் ஆத்மான் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த அர்த்தங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அப்ப தேவனுடைய சத்தியங்களை நம்ம தேடும் போது தான் உண்மையான சத்தியம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா இது கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த ஒரு தேவனுடைய சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அது மட்டுமல்ல, மனுஷங்கள் சாகும்போது இப்ப ஒரு ஆத்மாவுக்கு என்னெல்லாம் வேணுங்க? ஒரு உயிருள்ள ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும், அப்புறம் சுவாசம் வேணும், சுவாசம் வேணும். அதாவது தேவனுடைய வல்லமையினால் உயிரடை செய்யும் சுவாசம். இது ரெண்டும் சேர்ந்தாத்தான் ஒரு ஆத்மா. ரெண்டும் பிரிஞ்சிருச்சுன்னா அங்க ஆத்மா இல்லாமல் போய்விடுகிறது இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு ஆத்மா அழியாது அப்படிங்கிற இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு போதனை, இது வந்து தேவனுடைய போதனை இல்ல, மாறாக இது யாருடைய போதனை? பிசஸுடைய போதனை. அது ஏதேன் தோட்டத்தில் சொன்னா பாத்தீங்களா, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னா, அதே ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல அது நின்றுட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே மனிதர்கள் வந்து சாகாம இருக்கிறாங்களா? எல்லாம் செத்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவனுடைய தீர்ப்பு கரெக்டா நடந்துட்டு இருக்குது, ஆனா இவனுடைய பொய்யை வந்து ஜனங்கள் வந்து எவ்வளவு சுலபமாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அதாவது அந்த காலத்திலிருந்தே அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சங்கீத நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, அதாவது பிரசங்கில் அவர் சொல்லும்போது 3:21 வசனம் பாருங்க. பிரசங்கி 3:21, அறிகிறவன் யார் அப்படி இல்லைங்களா. அதாவது உயிரை ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் இப்படி இந்த வசனத்தெல்லாம் படித்த நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய ஆவியில் எங்க போகுது? உயிரை போகுது. அப்புறம் பூமியில இறங்கும் மிருகங்களுடைய ஆவி, மிருகங்களுடைய ஆவியில் எங்க போகுது? பூமிக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்குது பைபிள், அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் பார்த்தீங்களா, 20 என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள் இருக்குதே விசுவாசம், மனுஷனுடைய ஆத்மா எங்க போகுது? மேல போயிருதுன்னு சொல்றீங்களே, அதான் உயிரை ஏறும் மனுஷனுடைய ஆவியும் மிருகங்களுடைய ஆவியெல்லாம் பத்தியெல்லாம் கவலை இல்லை மனுஷங்களுக்கு. அவ மிருகங்களுக்கு வந்து உள்ள ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க, அதை பத்தியெல்லாம் அவ்வளவா பேசிக்கிறது இல்ல. அப்போ மிருகங்களுடைய ஆவியெல்லாம் மண்ணுக்குள்ள போகுதுன்னு நம்பிட்டு இருக்கிறீங்களே, இது அறிகிறவன் யார் அப்படின்னு கேக்குறவன் கேள்வி அங்க. மேல போகுது கீழே போகுதுன்னு சொல்ல வரல, இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இது அறிகிறவன் யாரு, உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படி இல்ல, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகுது. மனுஷனும் ஒரு இடத்துக்கு தான் போறான், மிருகங்களும் ஒரு. அப்ப எல்லாம் மண்ணினால் உண்டாயிருக்கிறா, எல்லாம் மண்ணுக்கு திரும்புறது, அந்த இடத்துல தான் அங்க பேசிருக்கு. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது போன டைம் கூட பார்த்தா உயர ஏறும் மனுஷனுடைய, அதாவது மனிதனுடைய மரணத்தில் என்ன நடக்குதுன்னா, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அது போகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்திற்கு போகிறதுன்னா என்ன அர்த்தம்னா சொன்னாங்க, அந்த ஜீவிக்கிற அதிகாரம் நம்ம கிட்ட இல்லாமல் போய்விட்டு, அவ்வளவு. நம்ம சரீரத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க, அல்லது ஏதோ ஒரு பண்ணிடுவாங்க, ஆனா நம்மளுடைய ஆவி அங்க சுவாசம் இல்லாமல் போய்விடுது. அது தேவன் கிட்ட போற மாதிரி தான். ஏன்னா செத்து போயிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ஜனங்க கடவுள் எடுத்துட்டாரு அவரை அப்படின்றாங்க. கடவுள் எடுத்துட்டாருன்னா எங்க போயிட்டாருன்னு அர்த்தம், பரலோகம் போயிட்டு அர்த்தமா? கடவுள் எடுத்துட்டாருன்னு என்ன அர்த்தம், செத்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் மண்ணுக்கே போயிட்டார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், செத்துட்டாருன்னு அர்த்தம், அவர் மண்ணுக்கு போயிருவாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? எல்லா இடமே தேவனுடைய இடம், அதனாலதான் வந்து அங்க ரொம்ப தெளிவாக இங்க சொல்லுகிறத பாக்குறேன். ஆனா இன்றைக்கு அநேகர் வந்து சொல்றாங்க எப்படின்னா, மரித்தவர்கள் அநேகரும் மீண்டும் வந்து செத்து போனவங்கள கூட சில டைம்ல வீட்டுக்கு வருகிறதாகவும், அப்புறம் வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க தன்னுடைய குழந்தைகள் மேலேயும் அப்புறம் தன்னுடைய குடும்பத்தின் மேலேயும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கடந்த வாரத்தில் அதை பத்தி தெளிவை பார்த்தோம், ஒரு மனுஷன் செத்துட்டான்னா அவ்வளவுதான், எவ்வளவு நாள் வரைக்கும் அவன் மண்ணுக்குள் இருக்கணும், அந்த உயிர் தெழுதலின் நாள் வரைக்கும் இல்லைங்களா? கர்த்தராய் இயேசு இந்த உலகத்தின் மேல் ராஜாதி ராஜாவாக வர்ற வரைக்கும் அவங்க இந்த பூமியில இருப்பாங்க. உயிர்த்தெழுதல் வந்து ஒரு விசேஷமான ஒரு காரியம், அதை பத்தி நம்ம படிக்க போறோம், உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் அதை பத்தி. அப்போ அந்த ஆத்துமக்கள் சாகும்போது இதே மண்ணில் தான் இருக்கணும் அந்த நாள் வர்ற வரைக்கும், மடித்து உயிரடையக்கூடிய அந்த நாட்கள் வர்ற வரைக்கும் அவங்க மண்ணுக்குள்ள தான் இருக்கணும்னு பாக்குறோம். ஆனா சில நேரங்களில் மறித்தவர்கள் தங்களை வந்ததாகவும், அப்புறம் வந்து போட்டுக்கிறதுக்கு துணி கேட்கறதாகவும், அப்புறம் வந்து சாப்பாடு கேட்கறதாகவும், இப்படி எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது தங்களுடைய கனவுகள்ல வர்றது கூட வந்து நேரடியா வந்த மாதிரியே சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதனுடைய விவரம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளுடைய ஆராய்ச்சி. ஏன்னா வேதத்துல கூட பைபிள்ல கூட சில இடங்கள்ல செத்து போனவங்க மீண்டும் வந்த மாதிரி, உடனே வந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால அநேகர் கிறிஸ்தவர்கள் வந்து அப்படியே நம்பிடுறாங்க. இப்ப நம்ம முதலாவது, ஏன்னா மேலெழுந்த வாரியாக படிக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் தோணும். ஆனா நம்மளுடைய ஸ்டடி அந்த மாதிரி ஸ்டடி இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப ஆழமான பாடங்கள், ரொம்ப ஆழமான சக்திங்க. இது நம்ம உள்ள போய் படிக்கணும், அப்பதான் இதனுடைய விஷயங்களே நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி ஆழமான சத்தியங்களை கண்டுபிடிக்கணும்னா மனுஷங்களுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு முக்கியம் இல்லை இல்லைங்களா? ஆனா யாருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும், கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, நீங்கள் நிதானமாய் தேவனுடைய வசனத்தை பகுத்து படிக்கிறவங்களா இருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிதானமா நம்ம படிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. அப்ப முதலாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம போலாம், பைபிள்லய செத்து போனவங்க மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம பாக்குறோம்னா, சவுல் இல்லைங்களா, சாமுவேல் காலத்துல, சவுல் சாமுவேல் காலத்துல, சாமுவேல் செத்து போனதுக்கு அப்புறம் மீண்டும் வந்ததாக அங்க வசனங்கள் இருக்குது. இப்ப இந்த கதையை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். அதாவது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 28 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து படிங்க. அந்த கதை கொஞ்சம் நீங்க அந்த பைபிள்ல அந்த வசனங்களை பாரு, கவனிச்சு பாரு. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்த ஊரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி, நான் உன்னிடத்தில் சொல்கிறவனை எழுப்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரோ? என்னை கொன்று போடும்படிக்கு நீர் என் பிராணனை கண்ணி வைக்கிறது என்ன என்றார்.
இங்க ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கதையை பாருங்க, புரிஞ்சுக்க, அந்த பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இந்த சவுல் ராஜா இஸ்ரேல் தேசத்தின் மேல் முதல் ராஜா, சவுல் ராஜா. எல்லாரும் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவங்க மேல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, நியாயாதிபதிகள் எல்லாம் வச்சு. ஆனா அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு மனுஷங்க வந்தது, நீங்க வேண்டா, எங்களுக்கு மற்ற நாடுகள் மாதிரி ராஜாவை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப கேட்கும்போது தேவன் இவங்களுக்கு சவுல் ராஜாவை கொடுக்கிறார். அப்ப அந்த சவுல் ராஜா அங்க கொஞ்ச காலம் சரியா தான் இருந்தார், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கரெக்டா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஆனா என்னாச்சுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் அமலேக்கியர் கூட சண்டைக்கு போனாங்க. இஸ்ரேலர்கள் அமலேக்கியருங்கிற ஒரு ஜாதி கூட தேசத்துக்காரர் கூட சண்டைக்கு போனாங்க. சண்டைக்கு போகும்போது தேவன் என்ன சொன்னாரு, நீங்க வந்து இந்த அமலேக்கியர்கிட்ட சண்டைக்கு போய் வெற்றி பெற்றுவீங்க, ஆனா என்ன பண்ணக்கூடாது, நீங்க உங்கள ஒரு பொருளையாவது, ஒரு பொண்ணு வெள்ளி எந்த பொருளையும் வந்து நீங்க எடுக்கக்கூடாது. அப்படியே நீங்க எல்லாத்தையும் ஜனங்களையும் சாவடிச்சிடணும், எந்த பொருள் எடுக்காம நீங்க ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க சில பொருள்கள் திருடிட்டு வந்தாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க. அப்போ தேவன் அந்த இடத்துல ரொம்ப கோபமாகி அங்க சவுல் கிட்ட இருந்து தன்னுடைய ஆவியை அவர் விலக்கி விட்டுதாக்க நம்ம பாக்கிறோம். அப்போ அந்த காலங்களில் இந்த இஸ்ரேல் ராஜாக்கள் மற்ற ராஜாக்கள் கிட்ட போருக்கு செல்லும்போது தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் கேட்பாங்க. ஏன்னா தேவன் அவங்களுக்குள் தீர்க்க தரிசிகளை வச்சிருந்தார், தேவனுடைய மனுஷங்க அவங்க. அவங்க கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க போருக்கு போறோம், வெற்றியா தோல்வியா அப்படின்னு யாருக்கிட்ட கேட்பாங்க, தீர்க்க தரிசிகள்கிட்ட கேட்பாங்க. இன்னைக்குள்ள போய் ஜோசிக்கரன் கிட்ட கேட்டுக்கிறாங்கள அந்த மாதிரி தேவன். அப்புறம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆசாரியர்கள், அவங்க கிட்ட போய் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு மார் பதக்கம் போட்டிருப்பாங்க, நம்ம வரும் வகுப்புகள் எல்லாம் படிக்க போறோம், ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் எவ்வளவு பெரிய சத்தியங்களை வச்சிருக்கிறாரு, அதுக்குள் வேலை செஞ்ச ஆசாரியர்கள், பிரதான ஆசிரியர்கள், அவங்க போட்டிருந்த உடை, இதெல்லாம் வந்து விசேஷமான சத்தியங்களை வெளிப்படுத்த போகுது. அப்ப இந்த ஆசாரியர்கள் விசேஷமான ஒரு உடை அணிஞ்சிருவாங்க, அதுல 12 விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அந்த விலை உயர்ந்த கற்கள். அப்ப அதுல வந்து தேவன் அவர்களுக்கு பதில் தருவார், யாருக்கு, இந்த ராஜாக்களுக்கு. அதாவது போன வெற்றியா தோல்வியா, அதுல வந்து ஒருவேளை நம்மளுக்கு எப்படி அந்த கற்களின் மூலம் தேவன் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்தாருன்ற பைபிள் இல்ல. ஆனா நம்ம என்ன யோசிக்கலன்னா, வெற்றிய தோல்வியா அந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்த கற்களுடைய வெளிச்சம் ஒருவேளை ஏதாவது காமிச்சிருக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்ப பச்சையா ரெட்டா அந்த மாதிரி ஏதாவது காமிக்கும் போது இவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ரோட்ல சிக்னல் நிக்கிறோம், கிரீன் லைட் அடைஞ்சா என்ன இருக்கும், நம்ம போகணும் இல்லைங்களா, எல்லோ அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணும். அப்புறம் ரெட்டுனாக்கா சுத்தமா எல்லோன்னா ஸ்டாப் பண்றதுக்கு ரெடி ஆகணும், ரெட் எறியும் போது சுத்தமா நிறுத்திக்கணும் அப்படி. அப்ப இது வந்து இந்த லைட்ல காமிக்கிற நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி ஒருவேளை தேவன் அவங்களுக்கு காமிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவன் வந்து இப்போ சவுல்கிட்ட எந்த தொடர்புமே வச்சுக்கிறது இல்லை, யாருக்கிட்ட, இந்த ராஜா கிட்ட. அப்ப இந்த ராஜா இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ அவங்களுக்கு விரோதமாக அங்க சண்டைக்கு ஆளுக வந்துட்டாங்க. அதாவது பெலிஸ்தர்கள் இப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்திருக்கிறவங்க யாரு? பெலிஸ்தர்கள். அதாவது நாலாம் வசனம் படிங்க.
பெலிஸ்தர் கூடி வந்து சூனோமிலே பாளையம் இறங்கினார்கள்.
பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரேலர்களுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. அப்ப இப்படி வரும்போது தேவன் அவங்களுக்கு சவுலுக்கு பதில் கொடுக்கறது இல்ல. அவர் ஜெபிக்கிறாரு, ஆசாரியர்கிட்ட கூட போய் கேட்கிறாரு, ஆனா பதில் சொல்றது இல்ல. பாருங்க ஆறாவது வசனம் படிங்க.
சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாவது ஊரின் மீளாவது தீர்க்கு தரிசனங்களினாவது மறு உத்தரவு வரலவில்லை.
அவ மறு உத்தரவு தேவன் கொடுக்கவே இல்லை. அப்ப அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஐந்தாம் வசனம் படிங்க.
சவுல் பெலிஸ்தேரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது.
அப்போ அந்த பொம்மை பயந்துட்டான். இப்போ இவன் சண்டைக்கு போறதுக்கு அங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிறவன் சோழ்ச்சதுங்க, அந்த படை வீரர்களை பார்க்கும் போது இவனுக்கு பயம் நடுங்குது. இங்க ஏதாவது ஒரு கிடைச்சதுன்னா வெற்றிய தோல்வியன்னு தெரிஞ்சா ஏதோ பண்ணலாம், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவ எப்படி போகுது? அதனால இவனுடைய புத்தி எங்க போச்சு பாருங்க. அப்பதான் அங்க ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். சவுல் தன்னுடைய ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்க, நான் போய் இப்ப அவங்க கிட்ட போய் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அவங்களுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஊரில் இருக்கிற ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவகிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க சவுல் இப்ப என்ன பண்றாருன்னா, வேஷம் மாறி வேறு வஸ்திரம் போட்டுட்டு சாதாரண டிரஸ் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அவர் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரியில அந்த அஞ்சனை பார்க்கிற ஸ்திரீ கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஏன் வேஷம் மாறி போயிட்டாருனாக்கா, ஏன்னா அந்த இஸ்ரேலே ரொம்ப ஹைட் ஆயிரு, சவுல் தான், அவர் என்ன வேஷம் போட்டாலும் செட் ஆகாது. நேரம் நடந்தார்னா கண்டுபிடிச்சிருவாங்க இவர் சவுல் அப்படின்னு, ஏன்னா அவ்வளவு ஹைட். அவர் இருக்கிறதுலயே அவர் தான் ஹைட். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்கணும்னா, இவரு வேஷமெல்லாம் மாறி நல்லா வளைஞ்சு அத கூன் விழுந்தவர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கணும். கண்டிப்பா பண்ணிட்டு அந்த ஸ்திரீ கிட்ட அவர் போறார். அப்ப ஸ்திரீ கிட்ட போயிட்டு அங்க என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஸ்திரீ அதாவது அஞ்சனம் பார்த்து குறி சொல்லி உன்னிடத்தில் சொல்லுகிறவன் எலும்பு வர செய் அப்படின்னு சொல்லி கேக்குறார். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒன்பதாவது வசனத்துல, ஏற்கனவே சவுல் ராஜா கட்டளை போட்டிருக்கிறாரு இஸ்ரேலுக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ள யாரெல்லாம் இருக்கக்கூடாது, குறி சொல்றவங்க, அஞ்சனம் பாக்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கிறாங்களே. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களை இந்த மாதிரி பண்ணி நீங்க ராஜா கிட்ட போய் சொல்லி எங்களை சாவடிக்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம கேக்குது இல்லீங்களா. அப்போ பத்தாவது வசனத்துக்கு நீங்க போங்க.
அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான்.
அப்போ இந்த உனக்கு எந்த பொல்லாப்புமே வராது, நான் சத்தியம் பண்ணி தரேன். ஏன்னா வந்து போறதே இவரு தான், அதனால யாரு போய் இந்த அம்மாவை தண்டிக்கு போறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பதினோராவது வசனத்துல படிங்க. கொஞ்சம் தள்ளி வைங்க மைக்கா.
அப்பொழுது அந்த ஸ்திரீ,
அப்போ யாரை இப்ப எடை முறை பண்ணும் கேட்கும்போது அந்த என்ன சொல்றாள், தவளு சாமுவேலை எழுமி பரப்பேன். உங்களுக்கு தெரியும் சாமுவேல் ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரேல்ல 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சார். இஸ்ரேலினுடைய கடைசி நியாயாதிபதி, அதே டைம்ல இருந்த எல்லா நியாயாதிபதிகளையும் ரொம்ப சீனியர், ரொம்ப பெரியவர் சாமுவேல், தேவனுடைய மனுஷன். அப்போ சாமியால எளிமை வர பண்ணணும், அவர்கிட்ட நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது, 12வது வசனத்துல,
அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுளை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுளாச்சுதே என்றாள்.
அப்போ அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், இவ யாரு வந்துட்டாங்க அங்க, சாமுவேல் வந்தாச்சு, வந்த உடனேயும் அங்க அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சு போச்சு இங்க குறி கேட்க வந்துக்கிறவர் யாராமா சவுல்னு. அது கண்டுபிடிச்சிட்டு ஆனா சவுல் நான் தான் சவுல்னு சொன்னாரா, சொல்லவே இல்லை. ஆனா இது எப்ப கண்டுபிடிச்சாரு? சமுவேல் சாமுவேல் வரும்போது கண்டுபிடிச்சாரு. இவர் தான் சவுல். அப்புறம் 13வது வசனம்,
ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார்.
இங்க வந்து முக்கியமான பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்பட வேண்டா, நீ பாக்குறது என்ன அப்படின்னு கேக்குறா. இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சாமுவேல் ராஜாவுக்கு தெரியுறாரா? ராஜாவுக்கு தெரியுறது இல்ல. யாருக்கு தெரியுது? அந்த ஸ்திரீக்கு தான் தெரியுது, அந்த பொம்பளைக்கு தான் தெரியுதே தவிர ராஜாவுக்கு தெரியுறது இல்ல. ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சா நீ பாக்குறது என்னன்னு கேப்பாரா? கேட்க மாட்டார். அப்ப அந்த அம்மாவுக்கு தான் தெரியுது நீ காண்கிறது என்ன அப்படிங்கும் போது அந்த ஸ்திரீ என்ன சொல்லுது?
அவருடைய ரூபம் என்ன
என்று 13வது வசனத்திலேயே,
ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னார்.
அந்த பொம்பளை என்ன சொல்லுது பாத்தீங்களா? பதில், பூமிக்குள்ளிருந்து யார் வராங்களாமா? தேவர்கள் பூமிக்குள்ள, பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் வர்றாங்களோ இப்படி சொல்றது அந்த அம்மா. அப்படி சொன்னோம் 14வது வசனத்துல,
அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றார். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான்.
அப்போ இங்க என்ன புரிஞ்சுச்சுன்னா, அந்த அம்மா என்ன பாக்குதாவா, சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு வயதான ஒரு மனுஷன் வருகிறதை என்ன போர்த்திட்டு இருக்கிறார் அவரு? சால்வை போர்த்திட்டு இருக்கிறார். அப்ப சால்வை போர்த்திட்டு இருக்கிறது பார்த்தோடனே சவுல் என்னன்னு கண்டுபிடிச்சாரம்மா, இவரு தான் சாமுவேல். அப்போ நான் நினைக்கிறேன், அந்த காலத்துல சவுல் சாமுவேல் தீக்கு தரிச்சு டெய்லி சால்வை போர்த்திட்டு வந்திருப்பாரு மாதிரி தெரியுது. அந்த சால்வை தான் அவருக்கு அடையாளம். மூஞ்சி எப்படிங்கிறது கேட்கல, சால்வை போத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து வர்றாரு அப்படின்னு அந்த பொம்பளை சொன்னதுல அதுல அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் சாமுவேல். அப்போ நிறைய பேர் வந்து இந்த ரெகுலரா சால்வை போடுறது இல்ல மாதிரி தெரியுது. ஆனா இவர் வந்து ரெகுலர் சால்வை போடுறவர். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மஞ்ச சால்வே ஒருத்தர் போத்திட்டு வந்தாருன்னா அவர் யாரு பாத்தீங்களா? ஏன்னா அவருக்கு வந்து அது அவருடைய ஸ்டைல் அது இல்லைங்களா? அவர் வந்து அந்த சால்வையில எங்கேயுமே போக மாட்டாரு இல்லையா? அப்போ அந்த மாதிரி சாமுவேல் ஒருவேளை இந்த மாதிரி சால்வை ரெகுலரா போத்திட்டு இருந்ததுனால சவுல் வந்து, அப்ப இந்த அம்மா சொல்றாங்க சாமுவேல் வயதான மனுஷன் வர்றாரு அப்படின்னு உடனே சாமுவேல் சவுல் என்ன பண்றாரு, முகம் கூப்பிட விழுந்து வணங்குறார், சாமியலை பார்த்து வணங்குறார். அப்புறம் என்னாச்சு?
சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான்.
அப்போ சாம்பேல் சவுலை நோக்கி, நீ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவன நீ இந்த மாதிரி எழுப்பி கலைச்சது என்ன அப்படின்னு கேட்ட. அப்ப என்னுடைய தூக்கத்தை இப்ப நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நல்ல ஒரு 5 மணி நேரம் தூங்கலாம்னு நினைச்சு நல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தூங்கும் போது ஒரு மணி நேரத்துல அல்லது ஒரு 10 நிமிஷத்துல ஒருத்தர் வந்து எழுப்பினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்கற மாதிரி இருக்குது அவருக்கு. நான் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து ஏன் என்னை கலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அந்த சவுல் சொல்றாரு, இந்த மாதிரி பெலிஸ்தர்கள் எல்லாம் வந்து எனக்கு விரோதமாக இப்ப வந்து நிக்கிறாங்க, தேவன் எனக்கு எந்த உத்தரவும் தர்றதில்லை, அதனால நீங்க தயவு செய்து நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 16வது வசனம் படி,
அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்.
எப்படி சொல்றாரு பாத்தீங்களா சாமுவேல், கடவுளே உனக்கு சத்ருவாக இருக்கும் போது நீ என்ன எழுப்பி கேட்கறதுனால உனக்கு என்ன லாபம்?
கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார்.
ஆமா, ஏற்கனவே அது முடிஞ்சு போச்சு. நான் உயிரோடு இருக்கும் போதே யார போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாச்சு. தாவீது சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது நீங்க தான் ராஜா நீ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அப்போ உன்னுடைய ராஜ்யத்தை புடுங்கி இப்ப தாவீது கிட்ட கொடுத்தாச்சு அப்படி சொல்லி அவர் சொல்றார். அடுத்த வசனம்,
நீ கர்த்தருடைய சொற் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார்.
ஆமா, கர்த்தர் அந்த அமலேக்கியர்கிட்ட நீ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பொருள்கள் எல்லாம் திருடிட்டு வந்தத நீ எந்த விதமான கண்டிப்பும் செய்யாதனால தேவன் இப்ப உங்களுடைய எந்த தொடர்புமே வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிட்டுக்குது. என்ன நடக்கும் தெரியுமா? சண்டைக்கு போனேன்னா சொல்றாரு. இப்போ
கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேலரையும் பெலிஸ்தேர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தை கர்த்தர் பெலிஸ்தேரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான்.
அப்போ இவ்வளவுதான். அப்போ அந்த சாமுவேல் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரேலரை பெலிஸ்தேர் கையில ஒப்பு கொடுத்துருவாரு. நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரரும் என்னோட கூட இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கா. நீங்க அவ்வளவுதான், உங்களுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லி முடிக்கிறதா. உரையாடல் நடக்கிற மாதிரி இல்லைங்களா? சாமுவேலுக்கும் நான் சொல்லித்தர்றது, நான் சொல்றது அப்படி இருக்கும்போது இப்படித்தான். இதுதான் ஒரு நிகழ்ச்சி. அப்ப இது முடிஞ்சு அப்போ அடுத்த நாள் அந்த மாதிரி சண்டைக்கு போய் எல்லாம் நடந்துச்சு. அடுத்த நாள் சண்டைக்கு போய் எல்லாம் என்னாச்சுன்னா சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்த மாதிரி. அதாவது நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களையும் நம்ம இங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரரும் என்னோட கூட இருப்பீர்கள்னா அந்த காலத்துல சண்டை போடுற முறை நம்ம தெரியும். அந்த காலத்தில் எப்படி சண்டை போடுவாங்கன்னா ராஜாக்கள் முன்னாடி போவாங்க, அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? அவங்களுடைய மகனுகள், அந்த ராஜாக்களுடைய மகனுக போர் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி யார் வருவாங்க? சாதாரண வீரர்கள். இன்னைக்கு அப்படி இல்ல போர் முறை. இன்னைக்கு அப்படின்னா சாதாரண முன்னாடி அனுப்பிடுவானுங்க. மாஸ்டர் மைண்டுக கமாண்டர், தளபதிகள் இவங்கெல்லாம் பூமிக்கடியில் எங்காவது சுரங்கத்தில் உட்காந்துருப்போம், இல்லைன்னா வந்து நாட்டு ரொம்ப தூரத்தில் பாதுகாப்பு போன இடத்துல இருப்பாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சு கமாண்டிங் கொடுத்துருப்பாங்க. அங்க போ, இங்க போங்க, அங்க வர்றாங்க, இங்க வர்றாங்க, அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் முன்னாடி போய் அந்த காலத்துல துப்பாக்கி வேற இல்லை, ஈட்டி அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப முன்னாடி போற அந்த ராஜா குத்திட்டாங்கன்னா, அந்த ராஜா செத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த வீரர்கள் போய் திருப்பி அவங்க கூட சண்டைக்கெல்லாம் போக மாட்டானு. ரெண்டாவது அவங்க மகன்களும் எங்காவது ஏமாந்து செத்துட்டானுங்கன்னா அவளைதான் எல்லாம் கையில கீழக்கிறதெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் கழுத்து தூக்கி போட்டு ஓடிடுவானு. அந்த நாடு தோத்த மாதிரி கணக்கு. அப்படி இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. நாடு பிடிக்கணும்னா முழுசா அந்த பட்டாளத்தையோ ஒழிக்கணும், அப்பதான் ஜெயிச்ச மாதிரி கணக்காகும், இல்லைன்னா வந்து பிரச்சனையாகும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. ராஜாவை குழப்பம்னா அந்த நாட்டையே பிடிச்ச மாதிரி கணக்கு. அதுதான் அங்க சாம்பேல் சொல்றாரு, நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரரும் என் கூட நீங்க வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார். சரி, இன்றைக்கு அநேக நம்ம கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, கரெக்டா இல்லைங்களா? சாமுவேல் எந்த சொந்தரா வரலையா? எந்த சொந்தத்தாகத்தான் நம்புறாங்க. ஆனா இதனுடைய விஷயங்களை முதல்ல நம்ம கொஞ்சம் பார்க்கணும். என்னன்னா, முதலாவது சவுல் அஞ்சனக்காரிகிட்ட போகிறது கரெக்டா? போறது கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல அஞ்சனக்காரி வந்து யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்களா? பாத்தீங்களா, பிசாசுடைய ஜனங்க. பிசாசுடைய ஜனங்கன்னா பிசாசுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க பிசாசுடைய ஜனங்கள். அந்த கார்ட்டூன்ல எப்படி போடுறாங்க பாத்தீங்களா? எப்படின்னா மூக்கெல்லாம் இப்படி நீட்டிட்டு கொள்ளல இப்படி நீட்டிட்டு அந்த விச்சு கிராஃப்டுங்க. அஞ்சனக்காரிகள பொம்பளைகளை பார்த்தா பிசாசு மாறி இருப்பாங்க. இவங்க கிட்ட போகலாமே. ஃபர்ஸ்ட்ல வந்து தேவனுடைய மனுஷங்க இந்த பொம்பளை கிட்ட போக முடியுமா? ஏன்னா தேவன் வந்து கட்டளை எப்படி கொடுத்திருந்தாருன்னா, நியாயப்பிரமாணத்துல உபாகமம் 18 அதிகாரம் 9-12
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும்,
தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன் அப்படின்னு என்ன குண்டம் மதிக்கிறாங்களே. இன்னைக்கு எல்லாம் சாமிக்கு சிலைகளை வச்சுட்டு முன்னாடி குண்டக்கு மதிக்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கிருந்து அவ்வளவு தூரம் அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். அப்புறம்
குறி சொல்லுகிறவனும்
குறி சொல்லுகிறவனும்
பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம்.
ஏற்கனவே தேவன் கட்டளை கொடுத்துட்டு பாருங்க, என்ன கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. குறி சொல்றவன் இருக்கக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் ராகு காலம் கஷ்டமி கோகுலன்னு சொல்லி பார்த்துட்டு கூடாது யாரோ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாக்குறாங்க முகூர்த்த நாள். அப்போ தேவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அப்புறம் அஞ்சனம் பார்க்கறது. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட், விசாசுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொன்றும் வேற வேற விதம். ஆனா எல்லாமே எதுக்குன்னா ஜனங்களே வஞ்சிக்கிறதுக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். இந்த மெத்தட் எல்லாம் எதுக்காக ஜனங்களை ஏமாத்துறதுக்கு. அஞ்சனை பாக்குறவன் சூனியக்காரன் அப்புறம் வந்து மந்திரவாதி மாயவித்தக்காரன் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன் இவன் நல்லா உங்களுக்குள் இருக்க வேண்டாம். இன்னொரு இடத்துல போறீங்க லேவிய ரகமம் 20:6.
அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன்.
இங்க கூட அந்த வசனத்தில் ஆத்துமா எந்த ஆத்துமா அந்த அஞ்சனம் பாக்குறவங்கள குறி சொல்றவங்களை நாடுகிறானோ அங்க சொல்லிக்கிறது பாத்தீங்களா ஆத்துமானா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் சொல்லுங்க பாருங்க எந்த ஆத்துமா அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நாடுறானோ அவன் என்ன பண்ணும்? ஜனத்தில் இராத படிக்கு சாவடிக்கணும். போயிட்டாங்கன்னா கல்லறிஞ்ச கொள்ள பண்ணிக்கணும். அவன் தேவன் என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டான கட்டளை. இந்த மாதிரி அஞ்சனக்காரர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்த அப்படின்னு எவனாவது இஸ்ரேல் சொன்னாங்கன்னா உடனே ஆசிரியர்கிட்ட எழுந்துட்டு போயிருவாங்க. அவங்க எல்லாம் நிக்க வச்சு கல்லறிஞ்ச கொலை பண்ணிடுவாங்க. மகா பெரிய தவறு இந்த அஞ்சனம் பாக்குறது குறி சொல்றவங்கிட்ட போறது. இன்னைக்கு கூட வந்து நிறைய பேர் இது பிசாசுடைய சில டிபார்ட்மெண்ட். சில மனிதர்களை பிசாஸ் என்ன பண்றான்னா மீடியம்ஸா பயன்படுத்துறான். அதாவது தன்னுடைய வேலைகளை செய்யறதுக்கு வீக் மைண்டட் பீப்புள் இவங்கெல்லாம் இவங்களை வந்து பிடிப்பான். எல்லாத்துக்கிட்டும் பிசாஸ் வரமான சில முக்கியமான நபர்களை பிடிச்சிருவான். இவங்களை பிடிச்சி ஒரு மீடியமாக அதாவது தன் கிரியை செய்கிறதுக்கு அவங்களுடைய பிரெயினை பயன்படுத்திடுவான். பயன்படுத்தி பல வகையில் இருக்கு. உதாரணமா நகை தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நகை தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த நகைக்கு மேல காசு தர வேண்டியதா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க நேரம் பாலக்காடு போயிடுவாங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் அப்படித்தான். பாலக்காடு ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு 15 ரூபாய் கொடுத்து போயிடுவாங்க. அங்க போனீங்கன்னா பணிக்கு இருக்கிறார். அங்க போனா அவர்கிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து நகை தொலைஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுவாரு எல்லாம் போட்டோ அது இதெல்லாம் வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பார். உட்கார்ந்துட்டு ஒரு வெத்தலை எடுப்பார். வெத்தலை எடுத்து அதுல ஒரு மை தடவிடுவார். மை தடவிட்டு இவரே பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். அப்புறம் அவரு மயில் எல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே அவிப்போ அந்த மை தடவி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவரு எட்டி பார்த்துருந்தேன்னா அங்க ஒண்ணும் தெரியாது. வெத்தலையும் மையம் தான் தெரியும். ஆனா அவருக்கு ஃபுல்லா படம் ஓடிட்டே இருக்காங்க. அப்போ கிளீன சொல்லுவாரு நீங்க வந்து ரத்னபுரியில 60 வீதியில இந்த பழைய வீடு ஒண்ணுக்குது அதுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கிறேன் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்க. கரெக்டா இருக்கும். இது ஒரு டிபார்ட்மெண்ட். வெத்தலில் இது லேட்டஸ்ட் இப்பெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொருள்கள் காணாம போச்சுன்னா அல்லது வந்து யாராவது மேல ஒரு விரோதம் ஆகி போச்சுனாக்கா மெயினா வந்து சொந்தக்காரர்களுக்குள்ள விரோதம் ஆயிடுச்சுன்னா அங்க பாலக்கர் போயிடுவோம். அங்க போயிட்டு குட்டி சாத்தா அதுக்கு பேரு பெரிய சாத்தா இல்ல ரொம்ப குட்டி. ஏன்னாக்கா இந்த அப்பாவி ஜனங்களுக்கு அவங்க போதும் ஏமாத்துறது. அப்போ அவங்க மேல ஏவி விட்டுருவாங்க. அது வந்து ஏதாவது ட்ரபுள் பண்ணிட்டு இன்னும் சில பேர் நீங்க இன்னும் சில டிபார்ட்மெண்ட் எப்படின்னா ஒரு மனிதர்களுடைய மனசை அப்படியே ப்ரோசஸ் பண்றது. கர்த்தர் இயேசுனுடைய காலத்தில் கூட நிறைய பிசாசு பிடிச்சவங்களை கர்த்தர் ஸ்டடி பண்ணாரு இல்லைங்களா. அப்ப இந்த பிசாசு பிடிக்கிறதுன்னா என்ன, இந்த ஆட்களே வந்து வேற மாதிரி மாறுறது இல்ல, அப்படியேதான் ஆள் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய பேச்சு வார்த்தை நடவடிக்கை எல்லாம் அந்த மாதிரி ஆயிடு. அப்போ இவங்க மாதிரி நடக்கும்போது உடனே மந்திரவாதி கிட்ட அவங்க கிட்ட கூட்டிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க, செருப்பு சீபாட்டில் அடிச்சு பயங்கரமா அடிச்சு நீ யாரு நீ எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அது ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு தமிழே தெரியாது, சரியா அவன் ஹிந்தி பேசுவான். அப்போ எங்கிருந்து வந்த, நான் வட இந்தியாவிலிருந்து வந்தேன், நான் மெட்ராஸ்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நான் தற்கொலை பண்ணிட்டேன். அப்ப அந்த டைம்ல இவன் வந்தான் இங்க டாய்லெட்டுக்குள்ள, அப்ப நான் அங்க உட்காந்து இருந்தேன், இவனை குடிச்சிட்டேன், இப்ப நீ போறியா இல்லையா, நான் போறது இல்ல போறியா அப்படின்னு பல மெத்தட் இருக்குது. சில பேர் உடுக்கி அடிச்சே துரத்திடுவாங்க விடிய விடிய, சில பேர் ஜெபிச்சே துரத்திடுவாங்க, இன்னும் சில பேர் வந்து ஏதோ கயிறு கீறு கட்டிடுவாங்க, கட்டி வந்து ஓடுற மாதிரி இப்படி எல்லாம் வந்து பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப இது பிசாசுடைய மெத்தடு தான், இதெல்லாம் நம்மளுடைய காலங்களிலே நடக்குது, நடக்குது இல்லைங்களா. ஆமா, அப்போ இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தேவனுடைய ஜனங்கள் போகிறது முதல்ல ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப ஜனங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஜனங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு எங்க போகணும்னு தெரியுமா, தேவன் சொல்றாரு ஏசாயா 8:19-20. ஏசாயா 8:19-20.
அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுன்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ.
உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமா, நீங்கள் தேவனிடத்தில் வந்து கேட்கணும். அப்ப தேவனிடத்தில் கேட்கறதுன்னா எப்படி கேட்கணும் தெரியுமா, அடுத்த வசனம்,
வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை.
எங்க கவனிக்கணும், வேதத்தையும் சாட்சியாகமோ, வேதம்னா பழைய ஏற்பாடு, சாட்சியாகமங்கிறது புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட், டெஸ்டமெண்ட்னா சாட்சி, சாட்சியாகமும் ஓல்டு டெஸ்டமெண்ட்னா ஏற்பாடு இல்ல, பழைய சாட்சி, புதிய ஏற்பாடு வர்றது ஏற்பாடுங்கிற வார்த்தையே சரியில்லை, நியூ டெஸ்டமெண்ட்னாக்கா புதிய சாட்சியாகமும் அப்படிதான். அதனாலதான் சொல்றாரு வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குது, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்குதோ அது வந்து கண்டிப்பாக அங்க கிடைக்கும் அப்படின்னு தேவன் அங்க ரொம்ப தெளிவாக அங்க சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது சவுல் ஏன் அஞ்சனக்காரி கிட்ட போறாரு அப்படின்னாக்கா, 1 Samuel 16:14.
கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
அப்போ கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவினா, அப்ப கடவுள் பொல்லாதவி அனுப்பிட்டாரா இல்லைங்களா, அந்த வசனங்களுடைய அர்த்தங்கள் நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா தேவன் கிட்ட பொல்லாதவி இருக்கா, இல்ல பொல்லாத ஆவி அவன் மேல் வர்றதுக்கு அனுமதி கொடுத்தார், அதுதான் அவனுடைய அந்த வசனத்தினுடைய அனுமதிச்சிட்டார், தன்னுடைய பரிசுத்த ஆவியை சவுல் கிட்டிருந்து எடுத்தாச்சு. அப்ப உடனடியாக அசுத்தாவி அவன் மேல் வந்தது. அப்ப ஏனாக்கா தேவனுடைய கட்டளையை அவன் ஏற்கனவே மீறி இருந்ததுனால, அது மட்டும் இல்ல தேவன் இப்போ சவுலுக்கிட்ட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்கிறது இல்ல. அப்ப என்னைக்கு சவுல் மீறிட்டாரோ அன்னையிலிருந்து தேவன் மட்டும் இல்ல சாமுவேல் கூட வந்து சாகுற வரைக்கும் சவுலை போய் பார்க்கவே இல்ல. முந்தியெல்லாம் எப்படின்னாக்கா அப்படி இல்ல, டெய்லி சந்திச்சுக்குவாங்க தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் ஆசாரியர்களும், அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை தேவன் விசித்திரமா கொடுத்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ராஜா மட்டும் இல்ல, ராஜா ஆசாரியர்கள் அப்புறம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த கவர்மெண்ட் நடக்கும். இன்னைக்கு கூட அது இருக்குது. இப்ப உதாரணமா இப்ப நம்ம பிரசிடென்ட் தென்னிந்தியாவுக்கு வந்தாருன்னா ஃபர்ஸ்ட்ல எங்க போறாங்க பாத்தீங்களா, எங்க போறாங்க, காஞ்சிபுரம் போறாங்க இல்லைன்னா திருப்பதி போறாங்க. ஏன்னா அங்க வந்து அந்த மத ரீதியான நாட்கள் கிட்ட கொஞ்சம் கனெக்ஷன் வச்சுக்கிறாங்க, இப்ப ஜார்ஜ் புஷ் அப்படின்னாக்கா அவர் யாருக்கிட்ட கேட்பார் தெரியுமா? போப்புக்கிட்ட கேட்காம எங்கேயுமே போக மாட்டார். அப்ப மத ரீதியாக சம்பந்தம் இருக்கும். ஆனா இங்க வந்து என்னாச்சுன்னா, சவுல் என்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை மீறிட்டாரோ அதுக்கப்புறம் சாமுவேல் அவர் சாகுற வரைக்கும் சவுல சந்திச்சு பேசவே இல்லை. அதை பத்தி 1 Samuel 15:35.
சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை.
இந்த இடத்துலயும் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். அந்த வசனம் திருப்பி போடுங்க, கவனிங்க.
சவுல் மரணம் அடையும்
மட்டும்
சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை.
சாமுவேல் அவரை கண்டு பேசலையாமா? அப்ப யாரு ஃபர்ஸ்ட்ல செத்தாங்க? சவுல் செத்தாரா சாமுவேலா? சாமுவேல் தான் ஃபர்ஸ்ட்ல செத்தாரு. ஆனா இங்க என்ன இருக்குது? சவுல் மரணம் அடையும் மட்டும் சாமுவேல் அவரை கண்டு பேசுறாங்க. அதனால கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்டேக் நான் சொல்றது புரியுதா? அங்க எப்படி இருக்கணும்னா, ஏன்னா என்ஐவி பைபிள் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போது ரொம்ப கரெக்டா இருக்குது. சாமுவேல் சாகுற வரைக்கும் சவுலை கண்டு பேசவில்லை அப்படின்னு இருக்கணும். அங்க சவுல் மரணம் அடைய மட்டும் இல்ல, சாமுவேல் மரணம் அடைய மட்டும் சவுலை கண்டு அவர் பேசவில்லை அப்படிங்கறது ரொம்ப கரெக்டான ஒரு மொழிபெயர்ப்பு. இப்ப திருத்திய மொழிபெயர்ப்புல கரெக்டா அது வருகிறத நம்ம பாக்குறோம். இப்படி தேவன் கைவிட்ட இந்த ஒரு பின்னணியில தான் சவுல் அந்த பெண்ணிடம் அஞ்சனக்காரிகிட்ட போறார். அது போகும்போது அங்க எல்லா வேஷமெல்லாம் மாறி இப்போ போய் நிக்கிறார். அப்படியே வளைஞ்சு போது அந்த அம்மா கேட்கறாங்க, உமக்கு யாரு எழுவி வர பண்ண வேண்டும் சொல்லி கேட்கும்போது அங்க அந்த சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், அந்த ஸ்திரீக்கு சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் என்ன சொன்னாரா, இவரு சவுல் ஆச்சுதே, எப்படி இவரு இந்த மாதிரி பண்றாரு சொல்லி. அப்ப இது என்ன நடந்துச்சுனாக்கா, அங்க அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடி அஞ்சனக்காரிங்க இந்த பிசா மீடியம் இவங்க எல்லாம் இவங்க வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டாலே அந்த ஆவி அப்படியே அவங்க ப்ரொசஸ் ஆயிடும். அப்ப ப்ரொசஸ் ஆகி அவங்களுடைய மனசுல அவங்களுடைய மைண்ட்ல எல்லாம் தெரியும். கண்ணு முன்னாடி சாமியில இருந்துச்சு வர்றது இல்ல அவளுடைய மைண்ட்ல. இப்ப கண்ணு முன்னாடி எந்த சொன்னா யாரு கூட பாத்துருக்கணும், சவுல் கூட பாத்துருக்கணும், கூட போய்க்கிற ஆளுகளும் பாத்துருக்கணும். ஆனா இந்த சவுல் சாமுவேல் யாருக்கு மட்டும் தெரியறாரு, அந்த பொம்பளைக்கு தான் தெரியறாரு. எப்படி இந்த வெத்தலில் மை போட்டா அவருக்கு மட்டும் தான், பணிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுது நகை எங்க இருக்குது, கூடுக்கிறவருக்கு ஒன்னும் தெரியாது. அது போல இவருடைய மைண்ட்ல அந்த ஸ்திரீனுடைய மனசுல அது. அப்போ சவுல் கேக்குறாரு, நீ பாக்குறது என்ன? அவர் கேட்கும் போது நீங்க தான் சவுலா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புனா, அந்த காலத்துல தீர்க்கதரிசி ராஜாவும் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா, நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன பண்றாங்க வணக்கம் குட் மார்னிங் சொல்றோம். அப்போ அந்த மைண்ட்ல வரும்போது சாமுவேல் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, வணக்கம் ராஜா சவுல் அப்படின்னு இருக்கிறாரு. ஓ இவரு சவுலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்க அந்த அம்மாவுடைய மனசு. அந்த அந்த நடந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் நம்ம யோசித்து வச்சு பார்த்தா இந்த ஒரு சத்தியமே நம்ம கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சாலரிய போத்திட்டு இருக்கிற அந்த ஒரு மனுஷன் அது வந்து சாமுவேல்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது இந்த குறி சொல்றவங்க, இந்த அஞ்சனை பாக்குறவங்க, நாள் பாக்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து பிசாசுடைய ஜனங்கள், இவங்கெல்லாம் பிசாசுடைய ஜனங்கள். இப்படி இருக்கும்போது பிசாசுடைய மக்கள் இந்த பக்கம் இருக்கும்போது சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல இல்லைங்களா, சர்வவல்ல தேவனுடைய நேரடியான தீர்க்கதரிசி, தேவன் அவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறவர், மகாபெரிய தீர்க்கதரிசிய பிசாஸ் பிடிச்சவங்க வந்து நீ எந்திரிச்சு வானாக்க வர முடியுமா? வரமைக்க முடியும், நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அப்படி செய்ய முடியுங்களா? அப்படி வந்துச்சீங்க எந்திரிச்சு வெளியில வாங்க அப்படி வேணும் எந்திரிச்சு வந்துட முடியுமா? ஏன்னா இவர் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அப்ப இது கூட வந்து நம்ம யோசிக்க வேண்டும். அது மட்டுமில்ல, அங்க வசனம் 15 என்ன சொல்லுதுன்னா, சாமுவேல் அஞ்சனக்கரி மூலம் தான் பேசுறாரு. இப்ப சாமுவேலும் சவுலும் உரையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வசனம், அப்படிதான் இருக்குது. சாமுவேல் சவுல் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி
ஆனா உண்மையிலேயே சாமுவேல் சவுலுக்கிட்ட பேசினாரன்னா இல்ல, யார் மூளை பேசுறாரு? ஸ்திரீ, அங்க ஸ்திரீ தான் பேசிட்டு நானும் கூட நம்ம முந்தி நீலகிரியில் இருக்கும் போது அங்க நம்ம பக்கத்து வீட்டுல அப்ப சின்னதுலேருந்தே நம்ம இந்த சத்தியத்தில் இருக்கிறோம், இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் உலகத்தில் என்ன நடந்து ஓரளவுக்கு. அப்போ பக்கத்து வீட்டுல என்னாச்சுன்னா ஒருத்தர் இருக்கிறார், அவரு வந்து 6 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் வீடு வந்து சேரணுங்க. அந்த காலத்தில் பஸ் வசதி இல்லை, ஃபாரஸ்ட் வழியில், அதாவது நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, திக் ஃபாரஸ்ட், அந்த வழியில் நடந்து வரணும். இவர் நைட்டு 10 மணி போல வந்துட்டு இருக்கிறார், வரும்போது என்ன இடுக்குது திடீர்னு திடுக்குன்னு தான் பயந்துட்டு இருக்கிறார் அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி இவர் என்னன்னா வீட்டுக்கு வந்தா சில நேரங்களில் நல்லதாக இருந்துட்டு பாரு, திடீர்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு, லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறாரு, பொம்பளைங்க பேசுற மாதிரி பேசுறாரு. பேசிட்டு அவர் வீட்லயே அவர் சாப்பிடுறது இல்லை, அவர் வீட்லயே அவர் தண்ணி வாங்கி குடிக்கிறது, இப்படி பெரிய பலாட்டம். அப்ப உடனே அவங்க எல்லாம் போய் பக்கத்திலே இருக்கிறார், அவர் பண்ணிக்கிறார், அவருக்கு அவரு அவரு கேரளாக்காரத்தா, அவரை போய் கூட்டிட்டு வந்து அவர் எல்லாம் போட்டு அடி அடி நல்லா அடிச்சு நல்லமா பண்ணி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எல்லாம் பலாட்டம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாவர். அப்போ நான் என்ன பண்ணேன், சின்ன வயசுலேயே கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் பயம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தெல்லாம் வர வலிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் போய் நின்று பார்த்தேன். பார்க்கும்போது அங்க அப்படியே அவர் பண்ணிக்கிறவர் வந்துட்டு அடிப்பு, நீ யாரு அப்படிக்கும் போது நான் ஏதோ ஒரு பேர் சொல்றேன், அந்த ஆள் பேர் சொல்றேன், ஆனா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற அந்த ஆள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, லேடிஸ் பேசுறது நீ எப்படி வந்த இங்க இருந்துட்ட அப்படிங்கும் போது நான் இவர் வந்துட்டு இருந்தாரு, நான் மரத்து மேல உட்காந்து இருந்தேன், அப்போ இவர் வந்து நின்று இருந்தாரு, நான் இவரை பிடிச்சிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார் அந்த ஆள். உடனே அவங்க அம்மாவே தான், அந்த ஆளுடைய அம்மாவே தண்ணி சம்பள கொண்டாந்து பையனை போட்டதில் அடிக்கிறாங்களே இந்த மாதிரி தோலெல்லாம் துண்டு போகுது, மனசு அவள் கேட்கறது இல்லை. அப்ப அந்த தண்ணி எல்லாம் கொண்டாந்து கொடுக்கும்போது ஐயோ உங்க வீட்டுல நான் தண்ணி குடிக்கூடாதுங்க, நீ கையில் ஊத்துங்க இப்படி வாங்கி குடிக்கிற, அப்போ நீ இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறேன்னா நான் தாழ்ந்த ஜாதிங்க, நான் ரொம்ப கீழ் ஜாதி, அதனால வந்து உங்க வீட்டில நான் சொம்புல தண்ணி வாங்கி குடிக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி அவங்க ஊத்துறான், எல்லாம் ஊத்திட்டு கடைசியில் திருப்பி பழைய போட்டு அடி எல்லாம் வந்து எல்லாம் அடிச்சு, நீ போறையா போகலையானா நான் இப்ப போவேன் ஆனா திருப்பி வருவேன் அப்படின், சரி இப்பவாது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ரகலை பண்ணும்போது போற அங்க தெரியுது போற அந்த ஷெட்டுக்குள்ள நான் இப்ப போயிடுவேன் ஆனா திருப்பி நான் வருவேன் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு, பெரிய ரவுஸ் ஆளாயிட்டு அப்புறம் லாஸ்டா அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே முழிக்கும் போது ஏன் எல்லாம் வந்து எல்லாம் இங்க நின்றுக்குறீங்க என்னாச்சு என்ன அப்படி கேட்கற, அதாவது அதனுடைய விஷயம் என்னன்னா நடந்த விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை, என்ன நினைச்சுனா அவருக்கு தெரியல, அவர் அப்படியே எல்லாரும் சுத்தி பார்க்கணும் அவரு பயந்துட்டார், என்ன இத்தனை பேர் வந்து இங்க நின்றுக்கிறான்னு நம்ம கூட சண்டைக்கு பண்ணிட்டானுங்களா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாரு. அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவர் சரியாயிருக்கிறார், அது சரியாகி அப்புறம் இன்னும் கொஞ்சம் துன்மார்க்கமா தான் அவர் போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி இந்த மாதிரி ப்ரொசஸ் பண்றது, பிரெயின் ப்ரொசஸ் பண்றது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இங்க கூட அப்படித்தான் அந்த அஞ்சனக்காரியனுடைய மனசுல இந்த பிசாசு வந்து புடிச்சிட்டு இப்ப பேசுறது யாரு மாதிரி, சாமுவேல் பேசுற மாதிரி, புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உண்மையான சவுல் சாமுவேல் எந்திரிச்சு வந்து பேசுற மாதிரி நம்ம நினைக்க முடியாது, ஏன்னா வசனம் அங்க ரொம்ப தெளிவாகுது. இப்படி இருக்கும்போது சவுல் பெலிஸ்தருக்கு முன்பாக தன்னுடைய நிலைமையை சொல்றார். சொல்லும்போது அங்க அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்னா, சாமுவேல் பேசுற மாதிரி, கர்த்தரே உன்னை விட்டு விலகி இருக்கும் போது நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படி கேட்கிற, நாளைக்கு நீயும் உன்னுடைய குழந்தைகளும் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ இந்த வசன பகுதி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கும்போது இதனுடைய விஷயம் என்ன இல்லைங்களா? அப்போ அங்க வந்த சாமுவேல் அது யாரு, உண்மையான சாமுவேல். அப்போ உண்மையான சாமுவேல் இருந்தா என்ன நடந்திருக்கணும், கண்டிப்பா அடுத்த நாள் என்ன இருக்கணும், சவுலும் செத்துருக்கணும், அதே போல அவனுடைய மகனுக இப்ப ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரா எல்லாருமே செத்துருக்கணும், 4 பேரும் செத்துட்டு இருக்கணும், நாளைக்கு நீயும் உங்க குமாரரும் என்னோட கூட இருப்பீங்க. பாருங்க வசனம் படிச்சா எப்படி இருக்குதுன்னா, 1 சாமுவேல் 3:1-3
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக.
1 சாமுவேல் 31:1-3
பெலிஸ்தர் இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்வி சூசாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது.
அங்க பார்க்கும்போது சவுலையும் அவனுடைய குமாரராகிய யோனத்தானையும் அப்புறம் அபினதாபையும் அப்புறம் மல்கி சூவாவையும் வெட்டி போட்டார்கள் அப்படின்னு. அப்ப இதை இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா சாமுவேல் சொன்ன மாதிரியே நடந்திருக்குதுங்கிற மாதிரி தெரியும். ஆனால் சகோதர சகோதரியில தேவனுடைய வசனம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம படிக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியுது, நெருப்பு, தேவனுடைய சத்தியம் ஒரு நெருப்பு போல. நெருப்பு எடுத்து நம்ம மடியில் கட்ட முடியுமா இல்லைங்களா? இந்த உண்மையான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுட்டு பொய் பேச முடியாது. அதுக்கப்புறம் அது தெரியுற வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அப்ப அந்த உண்மையான சத்தியம் தேவன் மறைச்சு வச்சிருக்காருங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அப்ப நம்ம ரொம்ப நிதானமாக படிக்கணும். உண்மையிலேயே சவுளுடைய எல்லா குழந்தைகளும் செத்துட்டாங்களேன்னா? எல்லா குழந்தைகளும் சாகல, அங்கதான் நடந்த விஷயம். நீங்க படிங்க 2 சாமுவேல் 2:8
சவுளின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுளின் குடும்பத்தார வரவர பலவீனப்பட்டு போனார்கள்.
சரி,
எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவா இடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியா இருந்த
எந்த வசனம் படிக்கிறீங்க? பாத்தீங்களா, சவுளின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரன் அப்னேர், சவுளுடைய கமாண்டர், சவுளுடைய தளபதி, அவருடைய பேர் என்ன? அப்னேர். சரிங்களா, அப்னேர் என்ன பண்ணாரு? மைக்ல வாசிங்க.
மகனாயீமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் இப்ராஹிமின் மேலும் பென்னமின் மேலும் இஸ்ரேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான்.
பாத்தீங்களா, சவுளுடைய இன்னொரு மகன் அவன் சாயல, அவன் பேர் என்ன? இஸ்போசேத். அப்னேருங்கிறது யாருன்னா சவுளுடைய படைத்தளபதி. சவுல் செத்து போயிட்டாரு, சவுளுடைய படைத்தளபதி உயிரோடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு இப்போ? சவுளுடைய இன்னொரு மகன். எல்லா மகனும் சாகல, ஆனா அங்க சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன? நாளைக்கு நீயும் இவனுடைய குமாரரும் என்னோட கூட இருப்பீர்கள் சொன்னார். ஆனா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் முழுமையுமாக நிறைவேறிக்கிறானாக்கா? நிறைவேறல. அப்ப சவுளுடைய இன்னொரு மகனை அந்த இஸ்போசேத்தை இஸ்ரேல் மேல் ராஜா வாக்கிட்டான். இந்த இஸ்போசேத் எப்ப செத்தார் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு செத்தார். 2 சாமுவேல் 4:8
இருக்கிற தாவீதின் இடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாய் இருந்த சவுளின் குமாரன் ஆகிய
ராஜாவானதுக்கு அப்புறம் அப்பதான் இவன் சாகுறான். இந்த மகன் இஸ்ரேல் அதாவது தலை சீவி கொண்டு வந்து தாவீது கிட்ட கொடுக்கறான். அப்போ இந்த சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப உதாரணமா தேவனுடைய சர்வ வல்ல தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அது எத்தனை சதவீதம் நிறைவேறணும்? எவ்வளோ? 100% நிறைவேறணும். 85, 90, 95 ஆகுமா? ஆகாது இல்லைங்களா? அப்போ 100% நிறைவேறிக்கணும். உண்மையான சாமுவேல் சொல்லியிருந்தான், கரெக்டா இல்லைங்களா? ஆனா இங்க எத்தனை சதவீதம் நிறைவேறிக்குது? 90% என்ன நம்ம சொல்லலாம், மீதி 10% நிறைவேறவே இல்லை. அப்ப அந்த அஞ்சனைக்காரியுடைய மனசுல வந்தது அது யாரு? உண்மையான தேவனுடைய தீர்க்க தரிசியாக சாமுவேலா? செத்து போன ஒரு உயிரோட என்ன செய்ய வந்துட்டாரு அன்னைக்க? அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க சாத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஞானம் உள்ளவன், நான் வந்து நம்ம எடுக்க போறோம் ரிசர்ஸ் பத்தி முழு கிளாஸ் எடுக்க போறோம். அப்ப சாத்தான் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சாத்தா அவனுடைய வேலைகள் எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பிரமிச்சு போயிடுவான். நம்மளுக்கும் சாத்தானுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு, அவன் பிசாஸ் யாரு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுது. இன்னைக்கு வந்து அது நிறைய பேருக்கு தெரியாதனால பிசாசை நான் கட்டி போடுறேன், பிசாசை நான் சபிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் பிசாசை ஓட்டும் போது பிசாஸ் ஓடுற மாதிரி ஓடுது. உண்மையிலே பயந்து ஓடுதா? இந்த இந்த மனுஷனுக்கு பயந்துட்டு பிசாஸ் ஓடிடுமா? நல்ல யோசனை பாருங்க. இல்ல, ஓடுற மாதிரி நடிக்கிறது, வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப போறேன், போயிட்டு திருப்பியும் பிசாசு மட்டும் இல்ல, பிசாசு கூட யாரு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். முதலாம் உலகத்துல பிசாசு கூட யாரு இருக்கிறாங்க? பொல்லாத தேவ தூதர்கள் இவங்கெல்லாம் பிசாஸ் ஆயிட்டாங்க, பிசாசனுடைய சீஷர்கள் ஆயிட்டாங்க. அப்போ இதுல யாரு வேணாலும் வரலாம், பிசாசே வரணுங்கிற அவசியமே இல்ல, தலைவரே வரணுங்கிறது இல்ல. நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க, இதுல யாரு வேணாலும் வரலாம் ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இங்க 90% நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அப்ப அந்த அஞ்சனக்காருடைய மனசுல வந்து கண்டிப்பா அஞ்சனக்காரி பிசாசுடைய மனுஷி, அப்ப அவருடைய மனசுல வந்துக்கிறது கூட யாராவது இருக்கணும். அப்பா பிசாசு தான், ஆனா நம்மளுக்கு தெளிவா இல்ல இது வந்தது பிசாசுன்னு நம்ம சொல்ல, அங்க வசனம் இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்ப்பா, அது தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன்னாக்கா அங்க நம்ம பாக்குறோம் அந்த பிசாசு அந்த அம்மாவுடைய மனசுல வந்தது கண்டிப்பா சாத்தானுடைய தூதர், பிசாசு இல்லைன்னா பிசாசுடைய தூதர் தான் வந்திருக்காரே தவிர அங்க உண்மையான சாமுவேல் நிச்சயமாக வரல. அங்க நடந்தது என்னன்னா, சாத்தான் உங்களுக்கு சொன்ன ரொம்ப ஞானம் உள்ளவன், எந்த வகையில் இந்த விஷயத்துல ஞானத்தை காமிச்சானா, கெஸ்ட் பண்ணிட்டான் என்ன கெஸ்ட் பண்ணிருக்கிறான், சவுல்கிட்ட இப்ப யாரு இல்ல, தேவன் இல்ல, அவன் கண்டிப்பா என்னவா கண்டிப்பா தோத்துருவா, கெஸ்ட் பண்ணிட்டான். அப்ப அதே போல போருக்கு போகும்போது முன்னாடி யார் வருவாங்க, ராஜா வருவா, பின்னாடி யார் வருவா, மகனுக்கு வருவா, அப்ப கண்டிப்பா இவனுக்கு எல்லாருமே கெஸ்டிருவாங்க. இது கெஸ்ட் பண்ணி இது தீர்க்க தரிசனமாக அங்க சொல்ல, சாத்தான் கெஸ்ட் பண்றதுல நம்பர் ஒன். ஏன்னா முதலாம் உலகத்துல நம்ம பார்த்தோம் அந்த தூதர்கள்லாம் மேல பரலோகத்துக்கு எஸ்கே பாகும்போது தேவன் என்ன பண்ணிட்டார், அவங்களை பாவம் செய்த தூதர்களை அந்தகார சங்கிலியில கட்டி வச்சுட்டார். அப்ப அந்த கட்டி வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, அவர்கள் மீண்டும் மனிதர்கள் முன்பாக மனுஷனாக தோன்ற முடியாமல் பண்ணிட்டார். அதுதான் அந்தகார சங்கிலி. சங்கிலினா ஒரு கட்டுப்பாடு. அந்தகாரம் என்ன அர்த்தம், இருள் இல்லைங்களா, இருள் என்ன, தேவனுடைய எந்த தெய்வீக திட்டங்களும் அவங்களுக்கு இனிமேல் தெரியாது. நம்மளுடைய கிளாஸஸ்ல நிறைய சேர்ல காலியாக்குது, இங்க வேணா வந்து உட்காந்து கேட்டுக்கோனது, ஜன்னல் வழியில் நின்று கூட கேட்டுக்கலாம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை இப்படித்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பரலோக தெரிந்து அவங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அப்ப அப்படி இருக்கும்போது இவன் என்ன கெஸ்ட் பண்ணிட்டான்னா, கண்டிப்பா இவன் தோத்துருவா, இவன் செத்துருவா அப்படின்னு அங்க கெஸ்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு மனிதர்களே நம்ம கூட நிறைய டைம் கெஸ்ட் பண்றோமா இல்லைங்களா, கெஸ்ட் பண்ற மாதிரி நடக்குதா நடக்குதுயா, சில டைம்ல நடக்கும் சில டைம்ல. இப்ப இந்தியா பாகிஸ்தான் உலக கோப்பை நடந்துச்சு, அதுல வந்து யார் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லயே பெட்டு கட்டுறது இல்லையா, இந்தியா தான் ஜெயிக்கும், குதிரை ரேசுக்கு நம்மளுக்கு போறானுங்க, இந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு சொல்லி என்ன பண்றான், பெட்டு கட்டுறான். அவனுக்கு என்ன இருக்குது, ஒரு கெஸ்ட் பண்றான், இது வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவர் கெஸ்ட் பண்ற பாருங்க. மனுஷங்களுக்கு இவ்வளவு கெஸ்டிங் இருக்கும்போது பிசாசு தாராளம் என்ன பண்ணுவான், கெஸ்ட் பண்ணுவான். ஜோசியம் கூட அப்படித்தாங்க, நிறைய பேர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சைட்ல உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட போயிட்டு கை நீட்டிட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு உனக்கு வந்து மூணு சம்சாரம் இருக்குமே, உனக்கு வந்து இத்தனை குழந்தை இருக்குமே, உனக்கு வந்து இவ்வளவு கடன் தொல்லை இருக்குது, இப்படி இப்படி என்ன சொல்லும் போது அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லிடுவா. அப்புறம் நாலு பேர்த்து அவன் போய் இன்னும் நாலு பேர்த்து சொல்லி இப்படி இவங்கெல்லாம் என்ன தெரியுமா, கெஸ்டிங், வேற ஒன்றும் இல்லை. அதே போல வந்து என்னன்னா அந்த நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் பார்த்து அப்படி எல்லாம் வந்து ஜோசி சொல்றாங்களே, இந்த ஜோசிங்கிறது என்ன, கெஸ்டிங், அந்த ஜோசிகாரனுக்கு அவனுக்கு எப்ப சாவு வரணும் தெரியும், தெரியணும்ல, அவனுக்கே தெரியாது. என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சாருங்க, அவர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து இந்துவா இருந்து முஸ்லீமா மாறிட்டார். எப்படின்னாக்கா சம்சாரம் முஸ்லீமா கட்டிட்டார், லவ் மேரேஜ் பண்ணிட்டார். பன்னெண்டுக்கு அப்புறம் சம்சாரத்துக்கு வீட்டுக்கு போகும்போது முஸ்லீம் ஆயிடுவாரு, வேலைக்கு வரும்போது ஹிந்து ஆயிடுவாரு. வீட்டுக்கு போகும்போது அப்துல் ஜப்பாரு, வேலைக்கு வரும்போது அவர் பேரு இந்து ஆயிடுவார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் இந்த ஜோசியல்ல பாக்குறதுல இவர் நல்லா பாக்குறாரு, நல்லா பாக்குறாரு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் பரவிருச்சு நீலகிரி மாவட்டம் முழுவதும். அப்போ அங்கங்கிருந்தெல்லாம் போன் வரும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டருங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு ஆபீஸுங்களே கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு காசு எல்லாம் போட்டு போவாங்க. அப்போ சுகர் வந்து ரொம்ப பெண்ட் ஆயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வருவார். அப்போ நான் கேட்டேன் ஒரு நாள், சார் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, சார் ஜனங்கள்லாம் மடையனுங்க. அதனால சொல்ற அப்படியே சொல்ற, ஜனங்களாம் மடையனுங்க, என்ன சொன்னாலும் நம்புறானுங்க சார், நானே நொந்து போய் வந்துருக்கிறேன், எனக்கு எப்ப சாவு வருதுன்னு நான் காத்துட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுக்கிறானுங்க சார் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஜனங்கள் ஒரு கெஸ்டிங் தான். ஏன்னா ஜனங்களுடைய மூஞ்சி பார்த்தாலும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். இப்போ சில பேர் பார்த்தா நல்லா திருச்ச முகம் வந்தா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் சார், என்ன ரொம்ப சந்தோஷம். சில பேர் ரொம்ப சோகமா வரும்போது ஏதோ பிரச்சனைங்களா அப்படின்னு, ஏன்னாக்கா நம்மளுக்கு தெரியுது அந்த ஃபேஸ்ல ஒரு 25% நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கும், என்ன பிரச்சனை இருக்கும், ஒன்னா கடன் தொல்லை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது வியாதி இருக்கும், இல்லைன்னா சம்சார பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா புருஷ பிரச்சனை இருக்கும், இல்லைங்களா எத்தனை இருக்கும். ஒரு குழந்தை இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கு மேல மனுஷங்களுக்கு என்ன இருக்கும், விவரத்தது இருக்குமா, நாட்டை நடத்த முடியல அப்படின்னு கவலை இருக்குமா, அதெல்லாம் இருக்காது. அப்ப அதெல்லாம் சொல்லும் போது ஜனம் நினைச்சுக்கிறாங்க, அப்போ அவன் வாழ்க்கை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு, உள்ளது உள்ளபடி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. எங்க டாக்டருமா கூடுங்க நீலகிரியில் இது கூட இந்த டைம்ல சொல்ல விரும்புறேன், என்னன்னா அவங்க வந்து சீனியர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் டாக்டருமா, அவங்க கிட்ட வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு, சாப்பிட்டு சரியாகலைன்னா ஓப்பனா பேசுறாங்க அவங்க, அம்மா மூணு நாள் மாத்திரை சாப்பிட்ட சரியாகல அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே ஹேண்ட்பேக் எடுத்து அதுக்குள்ள ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கையில் கொடுப்போம். அந்த விசிட்டிங் கார்டு என்னன்னா, ஒரு மந்திரவாதி கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, அங்க போங்கன்னு சொல்லிட்டு என்னமானாக்கா நானே அங்கதான் போயிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னாக்கா என்னுடைய மகன் வந்து என்னுடைய பேச்சை கேட்காம பசங்கூட சேர்ந்து சும்மா குடிக்கிறதும் ஆடுறதும் இப்படி சுத்திட்டு இருந்தான். அப்புறம் நான் அங்கதான் போனேன், அங்க போயிட்டு பையனை சரி பண்ணியாச்சு, இப்ப பையன் சூப்பரா படிச்சு இப்ப ஃபாரின் இருக்கிறான், அதனால நீங்களும் அங்க போ. அவரு இவ்வளவு கார்டு வச்சிருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வேற. அப்படி இதெல்லாம் என்ன பாருங்க, ஜனங்களுக்குள் என்ன நடக்குதுன்னே தெரியல, இது பிசாசுடைய வேலைன்னு அவங்களுக்கு தெரியுது இல்ல. அப்ப இது ஒரு கெஸ் ஒர்க், ஒரு யோசனை, ஒரு ஒரு யூகித்து சொல்றது அவ்வளவுதான் இல்லைங்களா. இன்னும் உங்களை பார்த்தீங்கன்னா கிளிகிட்ட போல நம்மளால கேட்டிருப்பானுங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அந்த கிளி அவன் ட்ரெயினிங் கொடுத்து வச்சிருக்கான், அது வந்து ஒரு ஒரு 10 சீட்டு வச்சிருக்கோம், அதுல ஏதோ எடுத்து கொடுத்தான். ஓ ரைட், வாழ்க்கை என்ன வரப்போகுது, 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க, வேற என்ன எதிர்காலம் மனுஷங்களுடைய எதிர்காலம் இல்லைங்களா, அது தெரியுது ஜனங்களுக்கு. ஆக சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்த்துட்டோம், கண்டிப்பா இங்க தேவனுடைய வசனம் ஒரு இடத்துல ஒரு மாதிரியோ இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியோ கண்டிப்பா தேவன் சொல்ல மாட்டார். போன வாரம் நம்ம பார்த்தோம், மனுஷன் செத்துட்டான்னா அங்கே பாதாளத்திலே செய்கியும் அறிவும் வித்தையும் ஞானமும் இல்லையே, மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். இப்படி நல்லா நம்ம படித்தோமே, அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல இப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல செத்து போனவர்ல இருந்து வந்துருவா அப்படின்னு தேவன் சொல்லுவாரா, மாத்தி மாத்தி பேசுவாரா, தேவன் கிட்ட பொய் இருக்குமா, இல்லையே. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி மேலெழுந்த வாரியாக நம்ம படிச்சா யார் எந்திரிச்சு வந்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே வந்தாரா வரலையே? அந்த அம்மாவுடைய மனசில் தானே வந்தாரு.
சோ இது வந்து வந்தது முழுக்க முழுக்க பிசாசுடைய ஒரு தூதரே தவிர உண்மையான சாமுவேல் இல்லை.
இன்னொரு நிகழ்ச்சிக்கு நம்ம செல்லலாம். இது என்ன நிகழ்ச்சின்னா, நம்முடைய கர்த்தராகிய தம்முடைய சிஷ்யர்கள் மூணு பேர்த்தை கூட்டிட்டு ஒலிவ மலைக்கு மேல போனார். போகும்போது திடீர்னு என்னாச்சு, கர்த்தர் என்னாயிட்டார்னா அப்படியே மறுரூபம் ஆகிறார். அப்படியே மாறி ஒரு நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு பிரகாசமாயிட்டார். முகம்ல சூரியன் மாதிரி பிரகாசிக்கு இருக்கும்போது பக்கத்துல மோசையும் எளியவும் அப்படியே நிக்கிறான். இத வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி அந்த கதையில நம்ம படிக்கலாம். மத்தேயு 17:1 கொஞ்சம் படிக்கும்.
ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவங்க சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள்.
இப்ப என்ன, இயேசு கூட யார் வந்துட்டாங்க? மோசேயும் எலியாவும். மோசேயும் எலியாவும் என்ன காலத்து ஆளுங்க? இயேசுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா, ஏறத்தாழ. அப்ப ரெண்டு பேரும் வந்து இயேசுவோடு கூட பேசிட்டுக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு?
அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார்கள்.
ஏன்னா மோசே இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய இருக்குது. ஆள் நேரில் வந்து விடுவாங்களா, விட்டுருவாங்களா? அப்படியே கப்பனு பிடிச்சிருவாங்க. அதனாலதான் சீசர்கள் சொல்றாங்க, இனி நம்ம இவங்களை விடக்கூடாது, இங்கேயே அவங்களுக்கு கூடாரம் போட்டுடலாம், நீங்களும் இங்கே இருங்க. அவங்களும் இருக்கோம், 3 பேருக்கும் நம்ம இங்கேயே கூடாரம் போட்டு நாங்க வேணா வாட்ச்மேன்களா இருக்கிறோம், நாங்கள் இனி உங்களை எஸ்கேப் ஆகிறதுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அவர்படி
அவர் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை.
மயக்கமாயிட்டாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டி மூஞ்சல் தண்ணி எல்லாம் அடிச்சு எழுப்பும் போது முடிச்சு பார்த்தா யாரும் மட்டுக்கிறாங்க, அதே கர்த்தர் இயேசு, அதே அந்த பழைய அங்கேயிலேயே நின்றுக்கிறார். அந்த பிரகாசம் எல்லாம் போயிட்டு சாதாரணமா நின்றுக்கிறார். அப்போ என்னாச்சுன்னா, 9வது வசனம் படிங்க.
அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார்.
இங்குதான் முக்கியம். நிறைய பேருங்க, போன வாரத்தில் கூட நானு கரூர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அப்போ மோசையும் எளியவும் வந்தாங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா நான் அப்ப அந்த கிளாஸ் எடுக்கிறது இல்லை, இந்த கிளாஸ் நான் இங்க எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா அங்க எடுக்கிற எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. நான் அதுக்கு முன்னாடி கிளாஸ் 3வது மூலகம் எடுத்துட்டு இருக்கிறேன், உயிர் தெரியல இல்லை. அப்ப உயிரடைகிற வரைக்கும் யாரு வரவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த சிஸ்டர் எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப மோசேலியா வந்தாங்களே அவங்க என்ன அப்படி சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு நம்ம அந்த விஷயத்த நம்ம பாக்குறோம், மோசேலியா யாரு அவங்க உண்மையிலேயே? சகோதர சகோதரிகளே, மோசேலியா அங்க வந்தாங்களா? அப்ப இயேசுவோடு கூட பேசிட்டு இருந்தாங்களே அது என்ன? பார்க்கும்போது அங்க இது என்ன விஷயம்னு கர்த்தர் இயேசுவே அங்க வந்து ஆன்சர் கொடுக்கிறார். எங்க ஆன்சர் கொடுக்கிறாருன்னா, இங்க நடந்த நிகழ்ச்சிகள் பத்தி என்னன்னு சொல்றாரு. 9வது வசனம் படி,
அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார்.
அப்போ இது என்ன தரிசனம்? முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தரிசனம்னா என்னங்க? தரிசனம்னா என்னங்க? உண்மையிலே ஆளுக வர்றதா? இமேஜ் கரெக்ட் இல்லைங்களா? காட்சி கரெக்டா சொன்னாரு, ஒரு படம் இல்லைங்களா? காட்சி அல்லது படம். தேவன் தேவன் தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் எவ்வளவு தரிசனங்கள் காமிச்சார், நம்ம கூட பார்த்தோம். தானியேலுக்கு அந்த மிருகங்கள் காமிச்சாரு, நேபுகாத்நேச்சாருக்கு கனவுல ஒரு சிலை காமிச்சாரு. இதுல என்னங்க? இதுல ஒரு தரிசனம், ஒரு படமே தவிர உண்மையான ஆட்களே இல்லை. எனக்கு இங்க அப்போஸ்தலர் பவுல் கூட நம்ம பார்த்தோம், மூன்றாம் மாணவருக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் வந்து மனுஷன் பேசாத வார்த்தைகளையும் எல்லா செய்திகளையும் கேட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அநேக தரிசனங்களே வந்து தேவன் காமிச்சார். தரிசனம் சொல்லும் போது உடனே அப்படியே தெரியும். இப்ப கூட நம்ம ஒவ்வொருத்தருடைய வீடுகளில் கூட டெய்லி நம்ம தரிசனம் பார்க்கிறோம். என்ன தரிசனம் பார்க்கிறோம் இல்லைங்களா? டிவியில என்ன தமிழ்ல, டெலிவிஷனுக்கு தமிழ் என்ன, தொலைக்காட்சி ஹிந்தியில் என்ன, தூர்தர்ஷன் இல்லைங்களா? தூர தரிசனம், தூரதர்ஷன் எங்கேயோ நடக்கிறது. நம்ம என்ன பண்ணல, வீட்டுக்குள்ள உட்காந்து பாக்குறோம். அப்ப நம்ம பாக்குறது என்னது? உங்க எம்ஜிஆர் வந்து இப்படி இப்படி ஆட்டம் போட்டுக்கிறாரு. உண்மையிலே எம்ஜிஆரா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர் எம்ஜிஆர் பழக்கமானவர் செத்து போயிட்டாருன்னு வைங்க. டிவி வரதுக்கு முன்னாடி செத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு வைங்க, எம்ஜிஆர் கூட ஓடிச்சிருந்தா அவர் என்ன நினைப்பாரு? இது தரிசனம் நினைப்பாரா? ஆனா எம்ஜிஆர் இவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்கப்பா, நம்ம தலைவர் இங்க இவங்க வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது டிவினா என்னன்னு, அவங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்துல ரேடியோ டிவி எல்லாம் வரும்போது ஜனங்கள் என்ன நம்பிட்டாங்கன்னா, இது வந்து டெக்னாலஜின்னு தெரியல, உள்ளுக்குள்ள குட்டி குட்டி மனுஷங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. உண்மையே இல்லைங்களா? கிராமத்தில் எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒன்று ஊருக்கே ஒரு ஒரு ரேடியோ தான் இருக்கும். அந்த ரேடியோ கேட்கறதுக்கு வரும்போது உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஆளு இருக்கிறானுங்கன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இது ஒரு டெக்னாலஜின்னு அவங்க தெரியல. அது மாதிரி அது போல இது ஒரு தரிசனம். தரிசனங்கிறது என்னங்க? ஒரு காட்சி அவ்வளவுதானே தவிர மற்றபடி இது உண்மையான ஆட்களே கிடையாது. அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கும்போது மோசேவும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள்னா, அப்ப சீசர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க இவரு தான் மோசே இவரு தான் எலியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்ப நம்ம கிட்ட போட்டோ இருக்கு. இந்த காலத்துல ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். திடீர்னு ஒருத்தர் காணாம போயிட்டோம்னா பேப்பர்ல போட்டோ போட்டுறாங்க, இவரை காணவில்லை காண்பவர்களே. அப்ப நம்ம அந்த பேஸ் அந்த பேஸ் பாக்குறோம், இவருக்கா அப்படி கண்டுபிடிச்சிருவா? அந்த மாதிரி வந்து மோசே எலியாவுடைய போட்டோவை வச்சிருந்தாங்களா சீசர்கள்? இல்லையே. அப்புறம் எப்படி சொன்னாங்க இது மோசே இது எலியான்னு? சொல்ற நம்ம திங்க் பண்றது இல்ல. நம்ம ஜென்ரல் நம்பிடுறோம்னா, ஓ மோசே எலியாவே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல மோசே இன்னொருத்த எலியோன்னு எழுதி ஓட்டிட்டு வந்தாங்களா? அதுவும் இல்ல. அங்க முக்கியமான பாயிண்ட் எங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, மோசேவும் எலியாவும் இயேசு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ மூணு பேரும் பேசிட்டு இருக்கிறத சீசர்கள் பாக்குறாங்க. பேசும்போது என்ன நடந்துச்சுன்னா, அங்க இயேசு மோசே பார்த்து என்ன சொல்லிட்டு போற, கண்டிப்பா மோசே நீங்க வந்து நீ இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லுது. உடனே அவர் வந்து நீங்க வந்து எலியா கிட்ட, ஓ இவர் தான் மோசையா, ஓ இவர் தான் எலியாவா, இப்படிதான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்ப நம்ம கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது என்ன பண்றோம், வேற ஒருத்தர் வந்து பேர் சொல்லி கூப்பிடுது இல்லையா, நேரில் இருக்கிறோம் இருந்தாலும் கூப்பிடுறது இல்லை. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடறோம்? இப்ப நான் வந்து நானும் பிரதர் வந்திருக்கிறோம், உங்களுக்கு வந்து அந்த பிரதருடைய பேர் தெரியாது. இப்ப நான் என்ன பண்றேன், சுந்தர் கொஞ்சம் வாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, ஓ இவர் பேர் சுந்தரா, அவர் வந்து ஜோசப் நீங்க வாங்க அப்படின்னா, ஓ இவரு பேர் ஜோசப் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா பேசுகிறதுல வச்சு அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, புரிஞ்சுக்கீங்க? அது மட்டும் இல்ல, இது வந்து இயேசு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இது ஒரு தரிசனம், இது வந்து நீங்க மனுஷகுமாரன் உயிர் தழுற வரைக்கும் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னாரு. அப்ப என்ன விஷயம், எதுக்கு வந்தாங்க மோசே எலியாவும்? ஒரு பிம்பம், ஒரு தோற்றம், போட்டோகிராபி நம்ம எடுக்கிறோமே பிம்பம், அது மாதிரி வந்தாங்க. அப்ப எதுக்கு வந்தாங்க அப்படின்னா, இயேசு மறுரூபம் அடைஞ்சாருன்னா என்ன அர்த்தம், அவர் ராஜாவாக வரப்போறார் இந்த உலகத்தின் மேல், சர்வ வல்லமை உள்ள ராஜாவாக அவர் வரப்போறார். வரும்போது அவருடைய அவரு கூட யார் இருப்பாங்கிறத காமிக்கிறார். யார் இருப்பாங்கன்னா, எலியா போன்ற ஒரு குரூப் இருப்பாங்க, அப்புறம் மோசே போன்ற ஒரு குரூப். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கர்த்தரே இயேசு கூட ஆட்சி செய்தவங்க யார் இருப்பாங்க? வானத்தில் ஆவிக்குரிய அரசாட்சியில் கர்த்தரே இயேசு மட்டும் இல்லை, அவர் கூட யார் இருக்கிறாங்க? சபை. சபை இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்மளுக்குள் கூட இருக்கலாம். இப்ப அந்த வாய்ப்பு ஓடிட்டு இதுல வந்து கர்த்தரா இயேசுனுடைய சரீரமாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்குள். கோதுமை மணிகள் இயேசு சொல்றாங்க, அந்த மணிகளை தம்முடைய களஞ்சியத்தில் சேர்த்துருவாங்க. அவங்க யாருக்கு அடையாளம்னா எலியாவுக்கு அடையாளம். எலியா என்ன வேலை அந்த காலத்தில் செஞ்சாரோ அந்த வேலை இவங்க செய்வாங்க. இதை பத்தி நான் இன்னைக்கு நான் பேச மாட்டேன், ரொம்ப பெரிய ஸ்டடி அது. எலியா பத்தி நம்ம படிக்கிறோம், அது ஒரு வகுப்புல ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறோம், 2 hours படிக்கணும் எலியா பத்தி. சபைக்கு முன்னடையாளம் யாரு? எலியா. அப்புறம் பூமியில் யாருடைய அரசாட்சி இருக்கோ? இயேசுக்கு கீழே யாருடைய அரசாட்சி? கரெக்டு, முற்பிதாக்கள். முற்பிதாக்களுடைய ராஜ்யம். அப்ப அந்த முற்பிதாக்கள் யார் இருக்கிறாங்க? அங்க மோசே. மோசே யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? அங்க முற்பிதாக்களுக்கு அடையாளமாக. அப்ப இயேசு வானத்தில் ராஜாவாக இருப்பாரு, அவரு கூட எலியா வகுப்பார் இருப்பாங்க. கீழே பூமியில கர்த்தர் இயேசுனுடைய அரசாட்சியில அந்த முற்பிதாக்கள் இருப்பாங்கிறத காமிச்சாருங்க. இது பத்தின கொஞ்சம் நம்ம டீட்டெயில் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். அப்படித்தானே தவிர உண்மையான மோசே எலியா அங்க எந்திரிச்சு வரவே இல்லை. ஏன்னா திடீர்னு அவங்க மறைஞ்சிட்டாங்க. பார்க்கும் போது யாரு மட்டும்தான் இருந்தாங்க? இயேசு மட்டும்தான் பார்க்கணும். ஆகவே சகோதர சகோதரர்களே, இங்க கூட செத்து போனவர்கள் மீண்டும் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா இங்க கூட நான் திருப்பி சொல்றேன், தேவன் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி கண்டிப்பா சத்தியம் பேசணும். அதுக்கு பேர் சத்தியம் இல்லை இல்லைங்களா? அது கன்ஃபியூஷன் ஆயிடும். இன்னும் நம்ம பார்க்கும்போது மூன்றாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம போகும்போது, நம்முடைய கர்த்தரை இயேசு சிலுவையில மரிக்கும் போது இந்த பக்கம் ஒரு திருடன், இந்த பக்கம் ஒரு திருடன் சென்டர்ல இருந்தார். அப்ப அந்த ஒரு கள்ளன் கிட்ட இயேசு சொன்னாங்க, இன்றைக்கு 7 வார்த்தைகள் பேசும்போது வருஷம் சொல்லுவாங்க. கள்ளன் கிட்ட இயேசு பேசின அந்த வார்த்தை லூக்கா 23:43.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேன் என்னை சொல்லும் என்றான். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அப்போ உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இயேசு என்ன சொல்லிட்டாங்க? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையானது ஒவ்வொரு புனித வெள்ளி என்றும் மன திருமண கல்லனை இயேசு என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சு அன்றைக்கே எங்க போயிட்டாரு? அவரு பரலோகம் போயிட்டாரு. எல்லா சிஸ்டர்களும் நம்பும்படி போதிக்கிறார். இது உண்மையிலே சத்தியமா? நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். இது தேவனுடைய கிருபையில் தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அங்க முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சியில பாக்குறது என்னன்னா, கள்ளன் இயேசு கிட்ட என்ன கேட்கிறான்? லூக்கா 23:42. இங்க ராஜ்ய ராஜ்யம் பேசுனீங்களே, அங்க வந்து நல்ல அட்டியெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுக்கு நல்ல அடி முதுகெல்லாம் பேர்த்துட்டு எல்லாம். நம்ம சிலுவை மரணம் பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கலாங்க. குரூசி பிக்ஷன்னா என்ன? ஒரு மனுஷன்னால எப்படி அது சகிக்க முடியும்? அதை பத்தி நம்ம படிக்கலாம். இன்னொரு வகுப்புல அது ரொம்ப டீட்டெயில் ஸ்டடி நம்ம கர்த்தருடைய அந்த கஷ்டங்களை தான் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கொஞ்சம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, சில கொஞ்சம் பேருக்கு அது விஷயம் புரிஞ்சுச்சு. ஆனா நிறைய பேருடைய கருத்து என்ன தெரியுமா? ஏன் இவரை பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க? ஏன் இவரை பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசுறாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, இயேசுனுடைய அந்த மரணம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார், நல்ல வெயில் அடிக்குது, காயமெல்லாம் அப்படியே எரியுது, பூச்சியெல்லாம் உட்காந்தாலும் கூட இப்படி தட்டி கூட விட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே சதஞ்சு இருக்கணும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் கல்லை கேட்கறான் மேல இருந்த டாப்ல, இயேசு அங்க நீங்க இப்போ அங்க தமிழ்ல பாருங்க மொழிபெயர்ப்பு ரொம்ப தவறு, ஆண்டவரே அப்படிங்கிறான். கல்லனுக்கு வந்து இயேசு ஆண்டவரே தெரியுமா? தெரியாது. நீங்க என்ஐவி பைபிள் இங்கிலீஷ்ல, அப்புறம் திருத்திய மொழிபெயர்ப்பு வருது, அதுலாம் நீங்க படிச்சீங்கன்னா இயேசு அப்படிதான் கூப்பிடுறாங்க, ஜீசஸ் தான் கூப்பிடுறான். இயேசு உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைத்தல்லும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன் கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க எங்க பார்த்தாலும் ராஜ்ய ராஜ்யம்னே பேசிருந்தீங்களே, ஒருவேளை இந்த ராஜ்யம் ஒருவேளை நீங்க ராஜா ஆயிட்டீங்கன்னா என்னை சொன்ன நீங்க பரலோகம் கூட்டிட்டு போகணும் கேட்டானா? அப்படி கேட்டிருக்கா? அப்படி கேட்கலையே. அவன் பரலோகம் அவன் நியாயமா கேட்டுக்கிறான், உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா பரலோகம் போகணும்னு அவன் கேட்கல. ஏன் அப்படி கேட்கலன்னா, கர்த்தருடைய சீஷர்களுக்கே தெரியாது பரலோக ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் ஏற்று சொன்னார் இல்லைங்களா, நான் போவ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் அதை ரெடி பண்ணிட்டு மீண்டும் வந்து நான் எங்க இருக்கிறனோ அங்கேயே உங்களையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த சீஷர்களுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்லிட்டு ஒண்ணுமே அவர்களுக்கு புரியல, கரெக்டா இல்லைங்களா? அப்போஸ்தலர்களுக்கே தெரியல, சீஷர்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் இயேசுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களுக்கு இல்லவே இல்லை, தேவன் சொல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கோ மோசேக்கோ எலியோக்கோ இன்னும் தானியலுக்கோ இவனுக்கெல்லாம் சொல்லவே இல்லை, உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் பத்தி தான் பேசினாரு. பரலோக ஆசீர்வாதம் யாருக்கு? நம்மளுக்கு. இயேசுக்கு பின்னாடி இயேசுக்கு பின்பாக வந்த சீஷர்களுக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சீசர்கள் கூட இயேசு உலகத்தில் இருந்து ரிட்டன் கிளம்பும் போது சீசர்கள் என்ன கேட்டாங்க பாருங்க, அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் அப்போஸ்தலர் 1:6 எப்படி கேட்கறாங்க பாத்தீங்களா? இயேசு பரலோகம் போறதுக்கு ரெடி ஆயிட்டிருக்கிறாரு, எல்லா பெட்டி படுக்கையில எடுத்து ரெடி ஆயிட்டிருக்கிறார், வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த டைம்ல அர்ஜென்ட் இருக்கா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி தெரியுதே, நம்ம இவரு பின்னாடி சுத்திட்டு டைம் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு மாதிரி தெரியுது. அப்ப சரிந்து அர்ஜென்ட் அர்ஜென்டா கேக்குறாங்க, ஆண்டவரே போற மாதிரி தெரியுது, இப்பதான் ராஜ்யத்தை நீங்க இஸ்ரேல் கொடுப்பீங்களா எப்போ அப்படின்னு எங்க நகல எப்ப மினிஸ்டர் ஆகுறது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சீசனுடைய மனசுல என்ன இல்ல, பரலோகம் போற ஆசையே கிடையாது. அப்படி இருக்கும்போது திருடனுக்கு எப்படி பரலோகம் போறத பத்தி தெரியும்? அவங்க ரொம்ப நியாயமா கேட்டுக்கிறான், அதாவது ஆண்டவரே, அதாவது இயேசுவே, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அரியணை. அப்ப இங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த கள்ளன் என்ன பெரிய வேலை செஞ்சிட்டான், என்ன பெருசா மன திரும்புதல் அங்க காமிச்சிட்டான் அப்படின்னாக்கா, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அதாவது இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நினைச்சுக்கோங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு கல்லணர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. மத்தையோ 27:44 மத்தையோ 27:44 அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட இந்த கல்லணர்களும் கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, நீ அவங்களை எல்லாத்தையும் நீ வந்து காப்பாத்திருந்தியா, அங்க கையில வந்து கையை கொடுத்தியா, வேற திட்டிருக்காங்க, அப்புறம் வந்துட்டு துரத்தினியா, அப்படி பண்ண உன்ன நீ ரசிக்கவே முடியலையா, என்ன இந்த மாதிரி அடி ஓட்ட வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஏன்னா கல்லர் கல்லர் கூட சேரும்போது என்ன அவங்க எப்படி நினைப்பாங்க, கிரிமினல்ஸ் நினைப்பாங்க இல்லைங்களா? அவன் எப்பேற்பட்ட ஆளுநர் கூட அவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப இந்த நம்ம காஞ்சி காமக்கோடி கொண்டு போய் சிறையில போட்டாங்க, அப்ப கூட இருந்த அந்த கைதிகள் எல்லாம் ஐயோ பெரிய சாமியார் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா? என்ன நினைச்சிருக்கோம், இவரு தியாவியின் வேட்டு தான் போட்டு இருந்திருப்பாரு, ஆனா அவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க, அடுத்த மாசம் வந்து என்ன சாமி நாங்களே பரவாயில்ல அப்படிதான் பேசிருக்கோம். அப்ப இயேசு கூட கூட சிலுவையில கல்லர்கள் ரெண்டு பேர் கூடவே சுத்திட்டு இருக்கிறாங்க, நைட் எல்லாம் இயேசு இழுத்தடிக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் இழுத்தடிக்கிறாங்க. அப்ப கூடவே யாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க, இந்த கல்லர்களும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது அவரையும் தங்களை மாதிரி தான் நினைச்சிருந்தானுங்க, ஆரம்பத்தில் ஏதோ தப்பு பண்ணாம இப்படி எல்லாம் வந்து மாட்டிக்குவாங்களா, நம்மள நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு இடத்துல நீங்க போனீங்க, Mark 13:32
என்ன
பட்டு எடுத்து படிங்க, Mark 15:32 சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா, அவங்கள சொன்னாங்க, இப்ப சிலுவையில் இருக்கிறவங்க எல்லாம் அருமையெல்லாம் இவர் இறங்கி வருத்தம் அப்படின்னு சொல்லி ஜனங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப கூடுவை யாரு கூட சொல்லிட்டு இருக்காரு, இந்த திருடனுங்களும் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருந்த திருடன் தான் திடீர்னு என்ன ஆயிட்டு நைட்டு நைட்டெல்லாம் கர்த்தர் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர்கிட்ட ஜனங்கள் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய நடவடிக்கைகளை பாக்குறாங்க. இவ்வளவு பண்ணி கூட ஒரு சோல்ஜர், ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன பண்ணா, ஒரு வீரன் வந்து கர்த்தர் வந்து கண்ணத்தில் அறையறான். அறையும் போது இயேசு என்ன சொன்னாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ அடிக்கலாப்பா, நான் ஒண்ணுமே சினியாப்பா நீ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சுபாவம் காமிக்கிறார். இவர் என்ன சுபாவம் இவருக்கு, பயங்கரமான சுபாவமா இருக்குது. அவருக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு ஒருத்தனுக்கு அந்த ரெண்டு பேர் திருடன்கள ஒருத்தன் இப்ப என்ன கண்டுபிடிக்கிறான்னா, லூக்கா 23:40-41.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆட்சிமைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். திருடன் சொல்றானுங்க,
நாம் நடத்துபவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகவல் ஒன்றையும் நடத்திக்கவில்லை. ராஜ்யத்தில் வரும்போது அடியரை நினைத்ததிலும்
இப்பதான் கண்டுபிடிக்கிறார். இயேசுனுடைய அந்த பேச்சு, அவருடைய சுபாவம், இதுலாம் வச்சு என்ன கண்டுபிடிச்சோன்னா, நம்மெல்லாம் செஞ்ச தப்பு அனுபவிக்கிறோம், ஆனா இவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அப்பதான் அவன் மனம் திரும்புறான். அப்பதான் வந்து அவன் வந்து தன்னை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறான். அப்படி காமிக்கிறது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, பிலாத்துக்கு முன்னாடி முன்பாக போய் நின்றுக்கிறான். பிலாத்து மேல மேடல் உட்காந்துருக்கிறான். நல்லா இஸ்ரேல் யூத ஜனங்கள்லாம் வந்துட்டு சிலுவையில் அடிக்கணும் சிலுவையில் அடிக்கணும்னு கத்திட்டு இருக்கிறான். அப்போ இயேசுகிட்ட சில கேள்விகள் கேட்கிறான் பிலாத்து. அப்போ இயேசுனுடைய பதில்களும் கேள்விகளும் கொஞ்சம் பாருங்க. யோவான் 18:36-37.
இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்ய
18:36 போதுங்க. அப்போ பிலாத்து கேட்கு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்ல, என்னுடைய ராஜ்யம் எந்த உலகத்துக்குரியது? மூன்றாம் உலகத்துக்குரியது. என்னுடைய அவரு எந்த உலகத்திலிருந்து சொன்னாரு? ரெண்டாம் உலகத்திலிருந்து இயேசு பேசிட்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எது? நீ மூன்றாம் உலகம். இந்த உலகத்தில் நான் ராஜா வந்தானே, இவங்க யாரும் என்னை டச் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? பிலாத்தாவது இன்னொருத்தனாவது ஒன்னும் பண்ண முடியாது. அங்க இருக்கிற அத்தனை தலையும் அங்கிருந்து போயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அவர் குடிக்க கூட முடியாது. இயேசு சொல்ற அப்போ பிலாத்து கேட்கிறாரு, அப்போ நீங்க யூதருடைய ராஜாவா? அப்படி கேட்கும்போது இயேசு எப்படி பதில் சொன்னாருங்க, ஆமாங்க சார், நான் யூதருக்கு சாப்பிடும் அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லல, அப்படி தைரியம் சொன்னாரு. ஆமா, எஸ் நான் ராஜா தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். ஆளை பார்த்தா ராஜா மாதிரி தான் இருக்கிறார், முகல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படி கண்டிப்பா பயந்துட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்ப இந்த திருடன்கள் பக்கத்திலிருந்து பார்த்து கேட்கறாங்க. இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆளை பார்த்தா ராஜா மாதிரி தான் தெரியுறாரு. ஒரு வேலை அது மட்டும் இல்லை, இன்னும் சில ஆதாரங்கள் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, அவர் சாகும்போது சிலுவை மேல் எப்படி எழுதி வைக்கிறாங்க பாருங்க, லூக்கா
23:38. அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது
யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டு மூன்று மொழிகள்ல அங்க எழுதி வச்சுட்டான். அப்ப பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறானுங்க படிக்கிறானுங்க யூதருடைய. ஒருவேளை இவர் யூதருடைய ராஜா தானா? அப்ப ஒருவேளை ராஜ்யம் ஸ்தாபனம் பண்ணிடுவாரா அப்படின்னு அந்த ஒரு கல்லனுக்குள் ஞாபகம் ஆயிட்டு. இன்னொரு இடத்துல படிங்க, யோவான் 19:19.
பிலாத்து ஒரு மேல்விளாசத்தை எழுதி சிலுவின் மேல் போடுவிட்டான். அது நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல்விளாசத்தை வாசித்தார்கள். அது எப்ரேயு கிரேக்கு லத்தீன் பாஷையில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய பிலாத்து பிரவீத்திரமாக நான் எழுதினது எழுதினதே
என்றார். அப்ப அந்த அப்ப கூட இந்த யூதர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, யூதருடைய ராஜா நீங்க எழுத வேண்டாம், என்ன எழுதணும், அவர் அப்படி பேசுனா அப்படி நீங்க எழுதுவீங்க அப்படிங்க. அப்ப பிலாத்து என்ன சொல்லிட்டா, நான் எழுதுந்து எழுதுன்னு தான். இப்படி எல்லாம் கேட்கும் போது அந்த கள்ளர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இவரு ஒரு ராஜாவாக கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிறது ஒரு உறுதி வந்திருக்காரு. அப்போ அந்த ஊருக்கு வெளியில அந்த கல்வாரி சிலுவை வைக்கிறாங்க, அது ஊருக்கு வெளியில ஜெருசலேம்ல இருந்து வெளியூர்களுக்கு போயிட்டு வர்றது பிரதான சாலை அது. இந்த காலம் வந்தா டிவியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்க கல்லனுக்குள் மனசுக்குள் என்ன தோன்றிருச்சுன்னா, கண்டிப்பாக இவர் ஒரு ராஜாவாக அவர் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு, இப்போ ராஜாவாக இருக்கிறார் நம்பிக்கை வரும்போது கண்டிப்பா என்ன கேட்கணும், கண்டிப்பா இப்ப இப்போ சப்போஸ் இப்ப நம்மளுடைய இந்த இடத்துக்கு இப்போ மன்மோகன் சிங் வந்துட்டாருன்னு வைங்க, இங்க நாங்க வந்து உங்களை தான் பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம், வேற யாரையும் நான் பாக்குறதுக்கு வரல, எல்லாத்தையும் துரத்தி விட்டு உங்களை மட்டும்தான் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் சார், அப்படிங்களா சார், வணக்கம் சார், போயிட்டு வாங்க சார் சொல்லுவோமா? அதனால என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குறைகள நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு எக்கத்தக்க பிரச்சனை இருக்குது. அவ போய் சார், சார் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க சார், சார் நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு ஆபரேஷன் கண்டிப்பா கேட்போம் இல்லைங்களா, ஏதோ ஒரு உதவி கேட்போம். அதே மாதிரி கல்லன் என்ன பண்ணிட்டான்னா, இவர் ராஜாவா மாதிரி தான் தெரியுது, அதனால என்ன கேட்கலாம், இவர் ராஜ்யம் பத்தி வேற அடிக்கடி பேசிக்கிறாரு, அதனால பேசாம இதையே கேட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது அடியனை நினைச்சேன் அப்படின்னு அங்க வந்து கேட்டா. அப்போ கர்த்தர் இருப்பா அன்றைக்கே இன்றைக்கே நீ என்னொடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் அப்படின்னா, இயேசுனுடைய ராஜ்யம் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆச்சா, அன்னைக்கே ஆயிருந்துச்சுன்னா அந்த வார்த்தை கரெக்ட் இல்லைங்களா. ஆனா இயேசுனுடைய ராஜ்யம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல, 2000 வருஷம் ஆகி போச்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல, இதையும் யோசிக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசு மரித்து அன்னைக்கே பரலோகம் போயிட்டாரா அல்லது எங்க போனார்? அப்போஸ்தலர் 2:31
31
அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை அப்படின்னாக்கா, அப்ப கர்த்தர் இயேசு எவ்வளவு நாள் கல்லறையில் இருந்தாரு, எவ்வளவு நாள் கரெக்ட் இல்லைங்களா? கர்த்தர் இயேசு 3 நாள் கல்லறையில் இருந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உடனே பரலோகம் போயிட்டாரா? அப்ப கூட போகல. திருப்பியும் எவ்வளவு நாள் இருந்தார் இந்த பூமியில? 40 நாள். எல்லாம் தெளிவா இருக்குது இல்ல? 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு 11 முறை தரிசனம் அவர் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? பரலோகம் சென்றார். மரித்து உயிர்த்தெழுந்தவர்களில் நம்பர் 1 யாரு? அப்போ சிலர் பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:20 1 கொரிந்தியர் 15:20
நம்பர் 1
யார போ? கத்தரை இயேசு. இயேசு தான் முதல் உயிர்த்தெழுந்தவர். அப்படி இருக்கும்போது கர்த்தரை இயேசு பரலோகம் செல்றது, அப்போ கர்த்தரை இயேசு மரித்து எவ்வளவு நாள் கழிச்சு பரலோகம் போயிருக்கிறோம்னு அர்த்தம் பாத்தீங்களா? இல்லைங்க, 3 நாள் கல்லறையில் இருந்தாரு, அதுக்கப்புறம் 40 நாட்கள் கழிச்சு தான் போயிருக்கிறாரு. இயேசுவே பரலோகம் போறதுக்கு அவ்வளவு நாள் ஆயிட்டுச்சு, 40 நாள் கழிச்சு தான் போயிருக்காரு போது கல்லன் அன்னைக்கே போயிட்டாரா? அப்போ மேல போயிட்டு இயேசுக்கு முன்பாகவே பரலோகத்துல போய் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இயேசு மேல வரும்போது, வாங்க சார் வந்துட்டீங்களா, ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிருந்தாரா? அவங்க அப்போ சிலர் பவுல் சொல்றாரு, நித்திரடைந்தவர்களில் உயிர் தெரிந்தவர்களில் முதல் பலன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கர்த்தராகி இயேசு கூட ஒருத்த போய் சேரணும்னா, பரலோகத்துக்கு போகணும்னா, அவருடைய சரீரமான சபையாகணும்னா என்ன வழிமுறை இல்லைங்களா? நிறைய பேர் இப்படித்தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. சாகும்போது பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, கல்லனே மன்னிச்சிங்களே என்னையும் மன்னிச்சிருங்க, அப்ப நம்ம எங்க போயிடலாம் நினைக்கிறாங்க எல்லாம் அப்படிங்க. ஏன்னா கல்லனையே அப்படி திருடனையே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம அப்படி எல்லாம் பண்ணலையே, அப்ப நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தராக இயேசு கூட போய் சேரணும்னா அதனுடைய முதலாவது வழி இயேசு தான் சொல்லிட்டாரு, மத்தேயு 16:24
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
ஒருவன் எனக்கு சீசனா இருக்கணும்னா அவன் என்ன பண்ணும், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து அவரை பின்பற்றணும். அப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி, கல்லனுக்கு இன்னொரு மாதிரியா, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருக்கு ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னொரு வயது பாருங்க, ரெண்டு தீமத்தையோ 2:12 அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது,
பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை,
அவரோட கூட பாடுபட்டால் அவருடைய கூட ஆளு, அவரோட கூட பாடு பண்ணும், அப்பதான் நம்ம எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும், ஆளுகை செய்ய முடியும், இயேசுனுடைய சரீரமாக முடியும். தவிர சாதாரண நேரத்தில் என்ன மனசு அப்படின்னாக்கா பரலோகம் போக முடியாது. அப்ப என்ன விஷயம் இங்க நடந்தது, இதனுடைய விவரம் என்னப்போ நம்ம பார்க்கும்போது, ஒரே ஒரு வார்த்தையில கர்த்தராய் இயேசு கூட பரலோகம் போக முடியாது. மாறாக இது ஒரு சீசர்களுடைய சில கண் நிபந்தனைகள் இயேசு வச்சிருக்கிறார், அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ், திருடனுக்கு ஒரு ரூல்ஸ் வைப்பாரா, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுவாரா, அந்த சாவுல கூட சொல்றது பாத்தீங்களா, மனித செத்துக்கே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல செத்து போனா அப்பவே வந்துருவாங்கன்னு சொல்லுவாரா, அப்படின்னு சொல்ல மாட்டாரு. மாத்தி மாத்தி தேவன் பேசுகிறவர் இல்லையே. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது, அந்த வசனம் நீங்க படிங்கப்போ, லூக்கா 23:43, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லும் போது, இங்கத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம தெளிவா கண்டு ஏற்கனவே நிரூபணம் பண்ணிருக்கிறோம், உயிர் தெரிந்தவர்களில் நம்பர் 1 கர்த்தராகிய இயேசு. இயேசுக்கு முன்பாகவே கல்லன் பரலோகம் போகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது இங்க இதனுடைய சத்தியம் என்ன, இந்த வார்த்தையினுடைய சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்க வேதாகமம் எழுதப்பட்ட காலத்துல ஒரிஜினல் நீங்க பைபிள் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது, தோல் சூழ்நிலை பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம மாதிரி படிக்கிற மாதிரி பைபிள் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஒரிஜினல் பைபிள் நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னா, ஹீப்ரு கிரீக்கு இதுல கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால படிக்க முடியாது. ஏன்னாக்கா இப்ப உருது இருக்குது, உருது எப்படி எழுதுறாங்க தெரியுமா, இப்படி எழுதுறது இல்ல, இப்படி எழுதிட்டு போறாங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் இந்த ஹீப்ரு லாங்குவேஜ் கூட, அதாவது ரைட் டு லெப்ட் அப்படி எழுதுவாங்க. அது மட்டுமில்ல, இதுல கமா புல் ஸ்டாப் இந்த இன்வெர்டட் கமா வசனங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, அது மொத்தமா வருஷத்தை எழுதிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், ஆனா மற்றவங்களுக்கு இதை பத்தி அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அப்போ என்னாச்சுனாக்கா, இது வேதாகமம் எழுதப்பட்ட காலத்துல கமாவோ கேள்விக்குறியோ ஆச்சரியக்குறியோ போன்றவைகள் எல்லாம் இந்த பழைய கைப்பிரதிகள் இல்ல, பழமையான கையில தான் எழுதுவாங்க பைபிள் அமைக்க, 70 ஒரு டைம் மாத்தி மாத்தி எழுதுவாங்க. அப்ப அந்த டைம்ல அந்த மாதிரி எல்லாம் புல் ஸ்டாப்ல கிடையாது, இந்த மாதிரி ஒவ்வொரு வசனங்களாக பிரிச்சு அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப இது எப்ப எழுதப்பட்டது அப்படின்னாக்கா, கிபி 1236 கார்டினல் ஹியூகோ அப்படிங்கிறவரு, நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கிற பைபிள் வந்து அதிகாரங்களாக பிரிச்சார், மொத்தமா இருந்த பைபிள அதிகார அதிகாரமாக பிரித்தார், ஒவ்வொரு அதிகாரம் 1, 2, 3 அவர் பிரித்தார். அது பிரிக்கப்பட்டு 1555 இன்னொருத்தர் வந்தார், யாருனாக்கா ரபிநாதன் அப்படிங்கிறவர் வந்து, அவர் அதிகார அதிகாரமாக இருந்ததை வசனங்களாக பிரிக்கிறதுக்கு பிரித்தார், வசனங்களாக பகுக்கப்பட்டு ஸ்டீஃபன்சன் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல் இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணார். அப்ப அந்த எல்லா வசனங்கள் அதிகாரங்கள் வசனங்கள் எல்லாம் பிரிச்சு எழுதுனாங்க. எழுதும் போது இங்க என்ன ஆச்சுன்னாக்கோ, சின்ன ஒரு மிஸ்டேக் தான் நடந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இதுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரே ஒரு கமா இடத்தொட்டு மாறி போச்சு, அதனால ஒரு மாபெரும் சத்தியம் மறைஞ்சிருச்சுங்க. எப்படி கமா மாறிடுச்சுன்னா, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு இருக்கணும். அதாவது ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் ரிவைஸ்ட் வெர்ஷன், இதெல்லாம் இப்போ நம்ம கையில் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சுன்னு எடுத்துட்டு வரலன்னு, அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் அந்த பைபிள் நான் கொண்டு வரேன். ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷனை ரொம்ப அக்யூரேட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாங்க, அதில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். அவன் கேட்குறான், மனம் திரும்பி கேட்குறான் இயேசுவை, உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன. நம்ம கூட சில டைம்ல நம்ம கேட்கும்போது கண்டிப்பா நம்ம செய்வோம், நிச்சயமா நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்றோம்? நீ வேணா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பா நான் உனக்கு செய்யறேன், அப்படி இல்லைன்னா என் பேரை மாத்திவை அப்படின்னு சொல்றா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை உறுதியாக நம்ம செய்வோம் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். எவ்வளவு டைம் நம்ம அப்படி சொல்றோமா இல்லைங்களா? நீ வேணா எழுதி வச்சுக்கோ அப்படின்னா போய் எழுதியா வைக்கிறோம். நம்ம எழுதி வைக்கிறது இல்லை, அப்படின்னா உறுதியாக நம்ம சொல்றோம். இயேசு கூட அப்படிதான் சொன்னார். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, அந்த ரோதர்ஹாம்ல வெரிலி ஹை சே அன்டு த்ரீ டுடே, டுடே கண்ட பக்கம் கமா வரணும். ஆனா இந்த சாதாரண மொழிபெயர்ப்புகள்ல டுடேக்கு முன்னாடி கமா வந்துருச்சு, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்க அர்த்தம் ஆயிடுச்சு. ஒரிஜினல் எப்படி வருதுன்னா, வெரிலி ஹை சே அன்டு த்ரீ டுடே தௌ ஷல் பி வித் மீ இன் பாரடைஸ், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ என்னுடனே கூட பரதேசத்தில் இருப்பாய் அப்படி இருக்கணும். ஆனா அங்க என்ன போச்சுன்னா, அந்த கமா வந்து டுடேக்கு மாத்திட்டாங்க. அந்த டுடேக்கு, அதாவது எப்படின்னா டுடேக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகி போச்சு? இன்றைக்கு, அதாவது நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நீ என்னுடனே கூட அப்பாய். அப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா, யாருமே உயிர் செல்கள் நாள் வர்ற மட்டும் மேல வரவே முடியாது. கல்லன் கூட எங்க தான் இருக்கணும்ப்பா உயிர் தெளிதலின் நாள் வர்ற வரைக்கும்? அந்த பூமியில தான் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா ஒரு காலம் வரும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர் எல்லாருடைய கால்கள் யாவும் கர்த்தரா இயேசுக்கு முன்பாக என்னாகும், முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். அவருடைய ராஜ்யத்தில் எந்த ஊர் பட்டணத்துக்கு கர்த்தரா இயேசுவின் ராஜ்யம் வருமோ வராதா? கண்டிப்பா வரும் இல்லைங்களா? அப்போ இந்த கல்லன் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கர்த்தர் வைப்பார். ஏன்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் அங்கே காமிச்சிருக்கிறார். ஆனா அதுக்காக அவனை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரலோகத்துக்கு போகணும்னாக்கா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, இயேசு சொல்லிக்கிறாங்க, அதை செய்யாம போக முடியாது. ஆனா கல்லனுக்கு சில கௌரவங்கள் கண்டிப்பா ராஜ்யத்தில் இருக்கும். எங்க அவன் எங்க வருவா? பரலோகத்தில் இருப்பானா பூமியில் இருப்பானா? உயிர் தெரிந்து வந்தா பூமியில் தான் இருப்பான். அப்ப பூமியில் இருக்கும்போது கர்த்தரா இயேசு பத்தி சிலுவையில் இருக்கும்போது என்னெல்லாம் பேசிட்டாரு அப்படிங்கறத பத்தி யாருகிட்ட போனா இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுவா? அந்த கல்லனை எல்லாம் தேடி பிடிப்பாங்க இல்லைங்களா? யாரையா நிறுத்திருக்க? இயேசு பக்கத்துல இருந்து ராஜ்யம் பத்தி கேட்டுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது ஜனங்கள கேட்பாங்க, இயேசு என்ன பேசிட்டு சிலுவையில டாப்ல இருக்கிறான், அதுவும் அதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மூணு மூணு மூணுன்னு பேசிட்டுக்கிறாங்க. அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது தன்னுடைய வருத்தம், தன்னுடைய காயம், தன்னுடைய கவலை எல்லாத்தையும் கூட மறந்து, வலியெல்லாம் கூட மறந்துட்டு யோவானை கூப்பிட்டு சொன்னார் பார்த்தீங்களா, மகனே இனிமேல் அவங்க தான் உனக்கு அம்மா, நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கல்லனுக்கு அப்ப இன்னும் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ராஜ்யத்தில் கண்டிப்பாக கல்லன் கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா சரி. அப்ப கல்லன் வந்து ராஜ்யத்தில் கொஞ்சம் பெரிய மனுஷன் இருப்பார், ஜனங்கள்லாம் அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ சிலுவையில கர்த்தர் அவங்க கூடவும் மற்றவங்களுடன் பேசின விதத்தை இவனிடம் கேட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ மரித்தா யாரும் உயிர் தெளிதலின் நாள் வர்றதுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வர முடியும். நீங்க கூட கேட்கலாம், என்ன சார் ஒரு கமா மாறினாக்கா இவ்வளவு பெரிய சத்தியம் மறைஞ்சிருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது மாறும், ஒரு எழுத்து மாறினாலும் கூட என்ன ஆயிடும், அர்த்தங்கள் மாறிடும். ஏன்னா நான் உங்களுக்கு போன வர கூட சொன்னேன், எங்களுடைய அம்மா டாக்டர் அம்மா என்ன எழுதிட்டாங்கன்னா 17,000 அந்த ரெண்டு கொம்பு எடுத்துட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா அமௌண்ட், 14,000 ஆயிருச்சு. அப்ப இந்த ரெண்டு கொம்பு போச்சுன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மாறுதல் ஆயிடுச்சு, பில்லு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, திரும்பி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இங்கிலாந்துல கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு ஒரு கொலை குற்றத்துக்கு, ஒரு பெரிய குற்றத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்ப இந்த கால மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறதும் டேப் பண்றதும் அந்த காலத்தில் இல்ல. அந்த காலத்தில் நீதிபதி சொல்ல சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுவாங்க இல்லைங்களா, ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிட்டு அப்புறம் அந்த ஷார்ட் ஹேண்ட் கொண்டு போய் டைப்ரைட்டர் முன்னாடி வச்சுட்டு டப்பட்டப்பட்ட முறை அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு, என்ன சொல்லிட்டாருன்னா கில் இம் நாட் ஸ்பேர் ஹிம் அப்படின்னாரு நீதிபதி. லாஸ்ட் தீர்ப்பு எப்படி சொல்றாரு, கில் இம் நாட் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை கொல்ல வேண்டாம், ஸ்பேர் ஹிம் அப்படின்னா அவனை உயிரோட வச்சிருங்க, ஜெயில வச்சிருங்க அவ்வளவுதான், உயிரோட ஜெயில வைங்க, இவன் என்ன பண்ண வேண்டாம், கில் இம் நாட் அப்படின்னாரு. அவன் அந்த குமாஸ்தான் என்ன பண்ணிட்டான், கில்லிம் போட்டு கமா போட்டான், கில்லிம் போட்டு கமா போட்டு நாட் ஸ்பேரிம் அப்படின்ட்டான். இதை நான் சும்மா ஏதோ உங்களுக்கு ஆச்சரியத்துக்கு சொல்றது இல்லை, இது உண்மையிலேயே இங்கிலாந்துல நடந்த ஒரு தீர்ப்பு. அப்ப கரெக்டா அந்த டேட்டு இதெல்லாம் வந்துச்சுங்க. எல்லாம் வரும்போது அவனை ஜெயில அடைக்கிறதுக்கு பதிலா அவனை தூக்குல போட்டான், தூக்குல போட்டு அவங்க நீதிபதி கிட்ட வந்துட்டு சார் கையெழுத்து போடுங்க சார் அவன் எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். யாரப்ப நான் கொல்ல சொன்னேன், நீதிபதி கேட்டாரு. நான் எங்கேயோ தீர்ப்பு சொன்னேன், எங்கேயோ மரம் தண்ணி கொடுத்தேன்னு கேட்கும்போது நீங்க தான் சார் அன்னைக்கு கொடுத்தீங்க பாருங்க சார், கமாவை மாத்தி போட்டியாயா, ஐயோ நான் அவனை கொல்லவே சொல்லியே அப்படின்னாரு. திரும்பி மீண்டும் உயிரை அவனுக்கு கொடுக்க முடியுமா, ஆனா அது வந்து இன்னைக்கு அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய சரித்திரங்கள்ல அது இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்பாக நடந்த இந்த ஒரு தீர்ப்பு. அப்ப பைபிள்ல கூட நிறைய வார்த்தைகளை மாத்தி தைக்கிறாங்க, நிறைய கமா அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இது எழுதிருந்து வந்து அறிவுள்ள ஜனங்கள் எழுதினாங்க, அதாவது இங்கிலீஷ் தமிழ் எப்ரேய தமிழ் இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அது இருக்கிற தவறுகளை எல்லாம் நீக்கிட்டே வர்றாங்க. இப்போ தேவன் ஒரு காலத்துல பரிபூர்ணமான வேதாகமம் நம்மளுக்கு தருவார். ஆனா இன்றைக்கு இவ்வளவு கஷ்டத்துல கூட இந்த ஒரு சத்தியங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு திருப்பி செஞ்சுக்கிறார். அப்ப அடுத்த வாரத்தில் இன்னொரு கேள்வி கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம், என்ன கேள்வினா அப்ப அந்த ஏழை லாசருவோ ஐசுவரனுடைய கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்கு. அடுத்த வாரம் ஏழை லாசரு ஐசுவரன் பத்தி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே.